ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यां नरं चैव नरोत्तमां देवीं सरस्वतीं व्यासां तदोजयां उदिरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यां भागवत सेवया भगवदी उत्तमश्लोके भक्ति भवति नैष्टिकी. கீழே உட்கார முடியாதவங்க சேர்லேயோ சோப்பாலே இதில் உட்காந்துக்கலாம். கீழே கொஞ்சம் உட்கார கஷ்டமாக இருந்தால், ஏன்னா நம்ம உபன்யாசம் எப்படியும் முக்கால் மணி நேரம் இருக்கும், கீழே உட்காரதுக்கு எல்லாம் கஷ்டமாக இருந்தால் சோஃபால் இருக்கும். வெளியில் உட்காந்து கேட்க முடியாது, இங்கே தான் சேர் போடணும். ஓகே, குழந்தைங்க விளையாட போகிறவங்க இப்போயே அந்த மாதிரி போடுங்க, யாராவது விளையாட போகணுன்னா எழுந்திரிச்சு போடுங்க. ஓகே, உபன்யாசம் நடக்கும்போது தொந்தரவு செய்யக்கூடாது. வாசுதேவே பகவத் வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனியதாசு வைராக்கியம் ஞானம் சத்தகைதுகம். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனியதாசு வைராக்கியம் ஞானம் சத்தகைதுகம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய. ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். பரமபுருஷர் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதால் ஒருவருக்கு உடனடியாக உன்னத அறிவும் உலக பற்றுதலிருந்து விடுதலையும் கிடைக்கிறது. பொருளுரை, பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் பக்தி தொண்டை உணர்ச்சி வசப்பட்ட செயல் என்று கருதுபவர்கள் யாகம் தர்மம் தவம் அறிவு யோகத்தின் சக்திகள் முதலான மற்ற தெய்வீக தன்னுணர்வு பெறும் முறைகளை சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன என்று விவாதிக்கக்கூடும். பகவானின் பக்தி தொண்டு உயர்ந்த செயல்களை செய்ய முடியாதவர்களுக்காகவே உள்ளது என்று அவர்கள் கருதுகின்றனர். பக்தி மார்க்கம் பொதுவாக சூத்திரர்கள் வைசியர்கள் மற்றும் புத்தியில் தாழ்ந்த பெண்கள் ஆகியோருக்கு உரியது என்று கூறப்படுகிறது. ஆனால் அது உண்மையான கருத்து அல்ல. எல்லா விதமான தெய்வீக செயல்களிலும் பக்தி மார்க்கமே மிக உயர்ந்ததாகும். ஆகையால் அது ஒரே நேரத்தில் மேல்மையானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கிறது. பகவானுடன் தொடர்பு கொள்வதில் உறுதி கொண்ட தூய பக்தர்களுக்கு இது மேன்மையானதாகவும் பக்தி மார்க்கத்தில் அடியெடுத்து வைக்கும் ஆரம்ப சாதகர்களுக்கு இது சுலபமானதாகவும் இருக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொடர்பை பெறுவதென்பது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானமாகும். இம்முறை சூத்திரர்கள் வைசியர்கள் பெண்கள் மற்றும் தாழ்ந்த பிரிவுகள் ஆகிய அனைவரும் பின்பற்றக்கூடியதாகும். எனவே உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர்களான தகுதியுள்ள பிராமணர்கள் மற்றும் தன்னநூல் பெற்ற சிறந்த அரசர்கள் ஆகியோரை பற்றி கூற என்ன இருக்கிறது? உயர்தர செயல்களான யாகம் தானம் தவம் போன்றவைகளெல்லாம் தூய பக்தி மார்க்கத்தை பின்பற்றும் சாதனங்களாகும். அறிவும் துறவும் தெய்வீக தன்னநூல் பாதையில் உள்ள இரு முக்கியமான விஷயங்களாகும். இத்தகைய ஆன்மீக முறை பௌத்திகம் மற்றும் ஆன்மீகம் விஷயங்களில் பூர்ண அறிவை பெறும் நிலைக்கு ஒருவரை அழைத்துச் செல்கின்றது. இதனால் ஒருவர் ஜட உலக பட்டுதலிருந்து விலகி ஆன்மீக செயல்களில் பற்றிக்கொண்டவராகிறார். குறைந்த அறிவுள்ளவர்கள் நினைப்பது போல் பௌதிக பொருட்களில் இருந்து விலகுவது என்பது முழுவதுமாக செயலற்று இருப்பது என்பதல்ல. நைஷ்கர்மா என்பது நல்ல அல்லது தீய விளைவுகளை உண்டாக்கும் செயல்களை செய்யாமல் இருப்பதை குறிக்கும். மறுப்பது என்பது உடன்பாடானதை மறுப்பது என்றாகாது. தேவையற்றதை மறுப்பது என்பது தேவையானதை மறுப்பதாகாது. அதே போலவே பௌதிக தோற்றத்திலிருந்து விலகுவது நிஜமான ஆன்மீக நிலையிலிருந்து விலகுவதாகாது. பக்தி மார்க்கம் நிஜமான தோற்றத்தை உணர்வதற்குரிய வழியாகும். நிஜமான தோற்றம் அல்லது உருவம் உணரப்பட்டவுடன் போலி உருவங்கள் தானாக மறைந்து விடுகின்றன. ஆகவே பக்தி மார்க்கத்தை விருத்தி செய்வதாலும் நிஜமான சேவையை நிஜமாக உருவ ஒரு இடத்தில் உபயோகிப்பதாலும் ஒருவர் இயற்கையாகவே தாழ்ந்த பொருட்களிலிருந்து விலகி உயர்ந்த பொருட்களிடம் பற்றுக் கொண்டவராகிறார். அதே போலவே பக்தி மார்க்கம் ஜீவராசியின் மிக உயர்ந்த தொழிலாக இருப்பதால் அது ஜடப்புலன் இன்பத்திலிருந்து அவனை விடுவிக்கின்றது. அதுவே தூய பக்தர் ஒருவருக்குரிய அறிகுறியாகும். அவர் ஒரு முட்டாள் அல்ல. அவர் தாழ்ந்த சக்திகளில் ஈடுபட்டிருப்பவரும் அல்ல. அவர் பௌத்திக பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பவரும் அல்ல. வரட்டு விவாதங்களினால் இந்நிலையை அடைய முடியாது. இது உண்மையில் சர்வ வல்லமை பொருந்தியோரின் தயவினால் நிகழ்வதாகும். முடிவாக, தூய பக்தராக உள்ள ஒருவிடம் அறிவு, துறவு போன்ற மற்ற எல்லா நற்குணங்களும் உள்ளன. ஆனால் அறிவு அல்லது துறவை மட்டுமே அடைய பெற்றுள்ளவர்கள் பக்தி மார்க்கத்தின் கொள்கைகளை அறிந்தோ என்று கூறுவதற்கில்லை. பக்தி தான் மனிதனின் மிக உயர்ந்த செயலாகும், அதாவது தர்மமாகும். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய யனாஞ்சன சலாகயா சத்ரோ மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீம் ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ரிஜாதம் சககன ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சககன லலிதா ஸ்ரீ விஷகம் ச. நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதாயிதா கிருப பிரதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரினே நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. ஹரே கிருஷ்ணா. இந்த இனிமையான மாலை பொழுதில் நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கோம். ஹரிகதா, அதாவது பகவானுடைய கதைகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், பக்தி சேவையினுடைய தாத்பரியம் என்ன, எதுக்காக ஒருத்தர் பக்தி பண்ணணும், அந்த பக்தி செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம வார வாரம் இந்த மாதிரி சத்சங்கம் ப்ரோக்ராம்லாம் நடத்திட்டு இருக்கோம். இங்கே புதுசாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இந்த ப்ரோக்ராமுக்கு? ஓகே, புதுசாக வந்திருக்கிறவங்க, அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே பகவான் கிருஷ்ணர் மேலே நல்ல ஒரு அன்பை வளர்த்துண்டு பக்தி சேவையில் முன்னேற்றடைந்து பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறணுங்கிறதுக்காக நம்ம எல்லோரும் ஒருக்கா கூடி ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே ஹரே. பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம். மலம்னா அழுக்கானது, அமலம்னா அழுக்கற்றது. பாகவதம் வந்து புராணங்களே ரொம்ப ரொம்ப உயர்ந்ததும் உன்னதமானது. அந்த பாகவத புராணத்தில் வந்துட்டு பகவானுடைய லீலைகள், அவருடைய செயல்கள், அவருடைய அவதாரங்கள், அவருடைய மகிமைகள், அவருக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் இடையே உள்ள அன்பு பரிமாற்றம், பக்தர்களுடைய குணாதிசயங்கள், பக்தி சேவையினுடைய மகத்துவம், இதெல்லாம் ரொம்ப அழகாக வியாசதேவர் விவரித்து சொல்லியிருக்கிறார். எதில்? பாகவதம். ஓகே, இப்போது பாகவதத்துலேருந்து அவ்வளவு அழகாக பகவானுடைய சேவையை வந்து வியாசதேவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம படித்த ஸ்லோகம் வந்து ரெண்டு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். ஒன்று வைராகியம், இன்னொன்று ஞானம். வைராகியமும் ஞானமும் இல்லைன்னா நம்ம வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. இந்த உலகத்தில் வந்து மனுஷனாகப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் வைராகியம் இருக்கணும், ஞானம் இருக்கணும். இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு வைராக்கியத்தோட செய்யணும், அதை எப்படி செய்யணுங்கிற ஞானமும் இருக்கணும். சாதாரண உலக விஷயமா இருந்தாலும் சரி, ஆத்மீக விஷயமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னாலும், எந்த ஒரு செயலில் ஈடுபடணும்னாலும் ரெண்டு விஷயம் ரொம்ப வேணும். என்னென்ன வேணும்? வைராக்கியம், ஞானம் வேணும். மனுஷ வாழ்க்கை இப்போ நம்மளால் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அது மனுஷ வாழ்க்கை. இந்த மனுஷ வாழ்க்கை வந்து ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு எல்லாத்துக்கும். மனுஷ வாழ்க்கை வந்து ஒரே நோக்கத்துக்காக தான், அது வந்து கடவுளை அடையிறதுக்காக, பகவானை அடையிறதுக்காக. மற்ற எல்லா ஜீவராசிகளுடைய வாழ்க்கையை எடுத்துட்டோம்னா பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது. விலங்குகள், புழுக்கள், பூச்சிகள், தாவரங்கள், பறவைகள், எவ்வளோ உயிரினங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆனால் அந்த உயிரினங்கள்லேயே வந்து மனிதனாகப்பட்டவனுடைய வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. காரணம் என்னென்னா, அவன் வந்து கடவுளை அடைய முடியும். அப்படி நம்ம வந்து கடவுளை அடையணும் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்கு முதல்ல இருக்கணும். நான் வந்து இந்த பிறவியில் வந்து பகவான்கிட்ட பகவானுடைய தாமரை திருவடிகளை இந்த பிறவியில் நான் அடையணுங்கிற வைராக்கியம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கணும். அந்த வைராக்கியம் இருந்தால் தான் நம்ம வந்து ஆத்மீகத்தில் பக்தியில் முன்னேற்றம். இன்னொன்று ஞானம். அது எப்படி அடையணுங்கிறது அறிவை விருத்தி செய்து. ஞானம்ங்கிறது அறிவு. அறிவு இல்லைன்னா யார் நம்மகிட்ட பழக போகிறாங்க? இந்த உலகத்தில் சாதாரண உலக அறிவு இல்லைன்னா கூட நம்மளை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ ஆத்மீக விஷயம் அதை காட்டிலும் உயர்ந்தது. கடவுள் யார், அவருடைய வைபவங்கள் என்ன, அவருடைய புகழ் என்ன, அவருடைய செயல் என்ன, அவர் எப்படி இருப்பார், அவருக்கு ரூபம் இருக்கா, அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அறிவு வந்து நம்ம வளர்த்து கடவுளை பற்றிய அறிவு. அதுக்கப்புறம் நம்ம யார், நமக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, பகவானுக்கும் நமக்கு என்ன ஒரு தொடர்பு இருக்குது, அந்த ஒரு அறிவு நமக்கு. இதெல்லாம் அடிப்படை அறிவு. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பக்திங்கிறது வந்து ஏதோ சும்மா பெம்பளை பொம்பளைகள்லாம் கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, அவங்க கும்பிட்டா போதும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பக்தியானப்பட்டது ஒவ்வொரு ஜீவராசியும் செய்ய வேண்டியது. பக்திங்கிறது நம்மளுடைய நித்தியமான தர்மம். தர்மம்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. ஒவ்வொரு மனிதனாகப்பட்டவரும் ஒவ்வொரு ஜீவராசியும் இந்த உலகத்தில் ஜெனிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே பகவானுக்கு பக்தி செய்யணும். அதுதான் நம்மளுடைய நித்தியமான தர்மம். நம்ம செய்ய வேண்டிய நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவானது செய்ய வேண்டிய நித்தியமான ஒரு தர்மம் என்னன்னா பகவானுக்கு பக்தி செய்யணும். ஒரே ஒரு பிரச்சனை தான். இங்க என்ன பிரச்சனைனா, பக்திங்கிறது வேற ஒன்றும் இல்லை. பக்தினா என்னது ஏற்கனவே நம்ம உபன்யாசத்தில் கேட்டிருக்கோம். பக்தினா என்னது, இந்த ஊதுபத்தி பொறுத்தது தான். பக்தினா என்னது, கடவுளை அன்பு செலுத்துறது. வெரி குட். இந்த தம்பி வந்து உபன்யாசத்துக்கே வந்ததில்லை. நான் எவ்வளோ உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன், பக்தினா கடவுள் மேலே அன்பு செலுத்துறதுன்னு. கரெக்டாக சொல்லுங்க. யா, வெரி குட். சரி, வேற பக்தினா என்னது, கடவுள் மேலே ஆசை. ஆசைங்கிறது அன்பு. அன்பு செலுத்துறது, பகவான் மேலே அன்பு செலுத்துறது. ஓகே, வெரி குட். அப்புறம் வேற பக்தினா என்னது, நம்பிக்கை. ஆ, நம்பிக்கையை வளர்த்துக்கிறது, பக்தி செய்கிறது மூலமாக நம்பிக்கையை வளர்த்துக்கிறது. அவர் மேலே அவர் அடையணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பற்றி விஷயங்கள்லாம் கேட்டு இது கூட சொல்லலாம். ஓகே, பகவான் மேலே நம்பிக்கை வச்சு அவருக்கு சேவை பண்ணுறது. பகவானுக்கும் நமக்கும் உள்ள நித்தியமான தொடர்பு தான் பக்தி. அதாவது அவருக்கு செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. சரி, அப்புறம் அந்யாபிலாஷதா சூன்யம் ஞானகர்மா அனாவிரதம் அனுகூலேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமா. உத்தமமான பக்தி, சுத்தமான கலப்படம் இல்லாத உத்தமமான பக்தி என்னன்னா, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியது. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியதான் பக்திங்கிறது. உண்மையான பக்தி அதுதான். நம்ம செய்கிற பக்தியெல்லாம் வேற. நம்ம செய்கிற பக்தியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் வைப்போம். கடவுள்கிட்ட நேராக போய் எனக்கு இது வேணும் அது வேணும் ஒரு பட்டியல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா என் தலைமுடியை நான் ஷேவ் பண்ணிக்குவேன், முட்டை போட்டுருவேன். ஏன்னா முடி வளர்ந்துடும்ல, தைரியமாக முட்டை போட்டுக்கலாம், முடி வளருங்கிற நம்பிக்கையில். அப்புறம் ஏதோ கொஞ்சம் உண்டியில் காணிக்க போட்டுருவேன். எல்லாத்தையும் கொண்டு வந்து போட சொல்லுங்க, போட மாட்டேன், ஏதோ கொஞ்சமாக போட்டுக்கலாம் இல்லையா. இதெல்லாம் வந்து பக்தி கிடையாது, இதெல்லாம் வியாபாரம். பக்தின்னா என்னன்னா, பகவானே நான் வந்து உங்களுடைய சேவகன், நீங்கள் வந்து என்ன என்ன பண்ணாலும் சரி, என்னை அடித்தாலும் உதைச்சாலும் என்னை நோகடித்தாலும் என் கண் முன்னாடி வராமல் என்னை கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் தான் என்னுடைய பகவான் அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபுங்கிறவர் பகவானுடைய அவதாரம் 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் தோன்றியிருந்தார். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆசிஷ்யவா பாதரதா மினஷ்டுமா மதர்சனமா மர்ம கரோதுவா யதா ததாவா விகதாத் லம்படோ மத் பிராணநாதஸ்து சயவேனாபம். நீங்கள் தான் என் பிராணநாதன், என்னுடைய உயிர், என்னுடைய ஆத்மா. பகவானே நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க எங்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்க உங்ககிட்ட உரிமை இருக்கு. அதாவது நம்ம இந்த உலகத்துல வந்துட்டு யார்கிட்டயாவது வேலை பார்க்கறோம்னு வைங்களேன், வேலை பார்க்கிறவனுக்கு எஜமானனுக்கும் சேவகருக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு, சில அவங்களுக்குள்ள சில உடன்பாடுகள்லாம் உண்டு. எஜமானன் என்ன பண்ணுவாரு, இந்த சேவகன் கிட்ட எந்த அளவுக்கு வேலை வாங்க முடியுமோ வாங்கிட்டு அவனுக்கு சன்மானத்தை கொடுப்பாரு. அப்படிதான் நடக்குது இந்த உலகத்துல. எஜமானுடைய வேலை என்னது, நம்ம கிட்ட நிறைய வேலை வாங்கிட்டு அப்புறம் சம்பளம் கொடுக்கறது. எந்த அளவுக்கு ஒரு மனிதனை பிரயோகிக்க முடியுமோ பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காலையில சூரியன் உதிக்கிறதுலேருந்து நைட்டு சூரியன் அஸ்தமிச்சு அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. இப்போ விடிய விடிய வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி கரும்பு சாறு புளியிற மாதிரி புரிஞ்சிட்டு அவன்கிட்ட ஒரு தொகையை கொடுப்பான். ஒண்ணுமே செய்யாம நீ ஆபீஸுக்கு வந்தா போதும் அப்படி சொல்லி யாரும் சம்பவம் கொடுப்பாங்களா, வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். ரெண்டாவது இந்த வேலைக்கு போறாங்க இல்லையா, நம்ம எல்லாம் வேலைக்கு போறோமே, எங்க ஓனர் ரொம்ப நல்லவருங்க, அவருக்கு சம்பளமே கொடுக்கலனாலும் அவருக்கு நான் வேலை செய்வேங்க அப்படி யாராவது சொல்லுவோமா. சம்பளம் ஒரு மாசம் கொடுக்கலன்னா ரெண்டு மாசம் பார்ப்போம், மூணாவது மாசம் இவன்ட்டு வேலைக்கு இருக்கக்கூடாது, எதுக்காக நம்ம வேலைக்கு போவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அப்ப அங்க வந்து உண்மையான அன்பு கிடையாது. வேணா சொல்லிக்கலாம், நம்ம எல்லாம் ஒண்ணுங்க, எங்களா நீங்களாம் ஒரே குடும்பம் மாறிதா அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனிலாம் போனா சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் ஒரே குடும்பங்க, கம்பெனிக்காக நீங்க நல்லா உழைங்க, நான் உங்களை நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்சென்டிவ் அதெல்லாம் கொடுக்கும் போது அது எந்த அளவுக்கு அவன்கிட்ட வேலை வாங்கணும், போன வருஷம் இவ்வளவு நீங்க பண்ணீங்களே இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா பண்ணுங்க அப்படின்னு ஒரு கருதியை மேய்க்கிற மாதிரி மேய்ச்சிடுவாங்க. அதுதான் இந்த உலகத்தில் நடக்குது. அப்ப அங்க எஜமானனுக்கும் சேனகனுக்கும் உண்மையான ஒரு அன்பு கிடையாது. இவர் ஏதோ ஒரு சன்மானத்துக்காக அவர்கிட்ட வேலைக்கு போறார் சம்பளத்துக்காக, எஜமானனும் இவன்கிட்ட வேலை வாங்கிட்டு இவன்கிட்ட உள்ளதெல்லாம் எடுத்து பிழிஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு சம்பளம் கொடுக்கும். அங்க உண்மையான அன்பு கிடையாது. ஆனா பகவத் விஷயத்துல ஒரு பக்தன் பகவான்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். உண்மையான பக்தன் வந்து என்ன நினைப்பாரு, பகவான் எனக்கு என்ன கொடுக்கிறாரோ அது கொடுக்கட்டும், அவருடைய சுதந்திரம், அவர்கிட்ட நான் எதையுமே கேட்க மாட்டேன். நான் ஏன் இப்போ அவர்கிட்ட கேட்கணும், எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான் வந்து தங்க இடம் கொடுத்துருக்கிறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, எல்லாமே அவர் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சின்ன எறும்புலேருந்து பெரிய யானை வரைக்கும், எறும்பு வந்து கொஞ்சம்தான் சாப்பிடும், யானை டன் கணக்காக சாப்பிடும். அந்த சின்ன எறும்புக்கும் பகவான் தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு, சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. யானைக்கும் வந்து பகவான் தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு, சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு இடையில ஒரு சின்ன உயிர் வாழ் நமக்கு கிடைக்காம போயிருமாங்க, தங்க இடம் சாப்பாடு துணி கிடைக்குமா கிடைக்காது. இதுக்கு போய் கடவுள்கிட்ட கேட்கணுமா, அவசியமே இல்லை. பகவானுக்கு தெரியும் நம்ம இங்க படைக்கப்பட்ட ஓரொருத்தருக்கும், நம்ம இங்க இருக்கக்கூடிய நம்ம ஓரொருத்தருக்கும் பகவானுக்கு தெரியும் என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன செய்யணும்னு பகவானுக்கு தெரியும். உண்மையான பக்தி என்ன, பகவானே உங்களுடைய கருணையினால எனக்கு இந்த மாதிரி ஒரு மனித சரீரம் கிடைச்சிருக்கு. உண்மையா இல்லையா, பகவானுடைய கருணை இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி சரீரம் கிடைக்காது. கர்மனா தெய்வ நேத்திரேன, கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேகோ பவத்தி. கர்மனா அப்படின்னா நம்முடைய வினைகளால, கர்ம வினையினால, நம்முடைய செயலால பகவானுடைய மேற்பார்வையில நமக்கெல்லாம் ஒரு உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண் உடல், பெண் உடல், மனுஷங்க, குழந்தைங்க, விலங்குகள், புழுக்கள், பூச்சிகள், இந்த மாதிரி நிறைய உடல்கள். அப்போ நம்ம ஏதோ புண்ணியத்தினால மனுஷ உடல்ல வந்திருக்கு. இப்போ நம்ம பகவானுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கணும், பகவானே எனக்கு ஒரு மனித உடல் கிடைச்சிருக்கு, இந்த மனித உடலை வச்சு நான் எப்படியாவது உங்களுக்கு சேவனம் பண்ணி நான் திரும்பவும் இந்த துன்பத்தில், இந்த உலகத்தில் துன்பத்தில் இருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும். இதுதான் பிரார்த்தனை, கடவுள்கிட்ட போய் இதுதான் பிரார்த்திக்கணும். பகவானே உங்களுடைய கருணையினால எனக்கு இந்த உடல் கொடுத்துருக்கிறீங்க, நான் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு சேவை பண்ணுறேன். அப்படி ஒருத்தன் வந்து பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா இந்த ரெண்டு விஷயம் பகவான் அவனுக்கு கொடுத்துருவார். எந்த ரெண்டு விஷயம் சொன்னோம், வைராக்கியம், ஞானம். ஒரு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையை வந்து பகவானுடைய சேவைக்காக அர்ப்பணிக்கும் போது அந்த பக்தனுக்கு பகவான் ஞானத்தையும் கொடுத்துருவார், வைராக்கியத்தையும் கொடுத்துருவார். அதையெல்லாம் தேடி எங்கேயுமே போக வேண்டும். பகவானுக்கு வெறுமனே சேவை செய்யறதுனாலே ஒருத்தனுக்கு ஞானமும் கிடைச்சிரும், வைராக்கியம். வைராக்கியம்னா என்னது, பகவானுடைய சந்தோஷத்தை தவிர எனக்கு எதுவும் தேவையில்லை. ஒரு உண்மையான சேவகனுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும், என்னுடைய எஜமானை நான் சந்தோஷப்படுத்தணும், அவர் திருப்தி அடைஞ்சார்னா எனக்கு அது போதும், அதுதான் உண்மையான சேவகன். சேவகன் தன்னுடைய விருப்பத்தை திருப்தி பண்ணிக்கணும் விரும்ப மாட்டான். ஒரு உண்மையான சேவகன் நான் வந்து பகவானை அதாவது எஜமானனை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் உண்மையான சேவகனுடைய அடையாளம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானுக்கு சேவை பண்ணி அதுல திருப்தி அடையணும். அப்படி செய்யக்கூடிய பக்தனுக்கு நம்ம எல்லாம் இருக்குமே வைங்களேன், நம்ம எல்லாம் பக்தி சேவை பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்படி ஆரம்பிக்கிறோம், எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் பக்தி சேவை, எதுலேருந்து தொடங்குது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம். இப்படி நம்ம வந்து ஜபம் பண்ணுறோம், வீட்டில் எளிமையாக பூஜை பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக பூஜையெல்லாம் பண்ணி பகவானுக்கு மாலையெல்லாம் போட்டு துளசி மகாராணியெல்லாம் நமஸ்காரம் பண்ணி பக்தி சேவை பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி ஒருத்தர் வந்து வீட்டில் எளிமையாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல மனதோட பகவான் என்னுடைய வீட்டில் பகவான் இருக்கணும், அவர் நான் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி சேவை பண்ணாங்கன்னா பகவான் அவருக்கு வைராக்கியம் தருவார். எதில் வைராக்கியம் வேணும், பக்தி சேவையில் நான் முன்னேற்றம் அடையணும், பௌத்திக விஷயங்களில் நான் வந்து பின்தங்கி போயிடணும். பௌத்திக விஷயம்னா என்னது, பௌத்திக செயல்னா நிறைய இருக்கு, புலன்களை புலன்கள் சார்ந்த விஷயங்களை திருப்திப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். புலன்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அப்போ இந்த காலத்தில் குறைவே கிடையாது அதுக்கு. இந்த காலத்தில் புலனிந்த விஷயங்களுக்கு குறைவே கிடையாது, நிறைய இருக்கு. ஆனால் ஒரு பக்தன் பகவானுடைய சேவைக்காக அதை பயன்படுத்தணும்னு நினச்சி அதை வெறுக்கக்கூடாது. எனக்கு வந்து ஃபோன் வேண்டாம், எனக்கு டிவி வேண்டாம், எனக்கு கார் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் போய் காட்டில் உட்காந்துக்கிறேன் அப்படிங்க யாரா சொல்ல முடியுமா? நம்மளால முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளால வந்து டிவி இல்லாமல் இருக்க முடியாது, கார் இல்லாமல் இருக்க முடியாது, பைக் மோட்டார் சைக்கிள் இல்லாமல் இருக்க முடியாது, வீடு இல்லாமல் இருக்க முடியாது, குடும்பம் குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஆனால் இதை எல்லாமே வந்து வெறுக்க சொல்லலை சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இதை எல்லாமே உன் தேவைக்காக பயன்படுத்திக்காத, பகவானுடைய தேவைக்காக பயன்படுத்து, அதுதான் வைராக்கியம். பற்றின்மை, பற்றின்மை என்னது, அந்த பொருளை என்னுடைய புலன் திருப்திக்காக நான் அனுபவிக்கணும்னு நினைக்காம அதை வந்து பகவானுடைய சேவைக்காக. இப்போ இந்த வீடு இருக்கு, இந்த வீட்டில் நம்ம இஷ்டம் போல நம்ம வாழலாம். யாரா வந்து கேள்வி கேட்க போறாங்களே, என்ன உங்க வீட்டில் உங்க இஷ்டப்படி வாழ்றதுக்கு யாருமே உங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது, உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. பகவான் கூட கேள்வி கேட்க மாட்டார், ஏன் எனக்கு நீ பூஜை பண்ணல, ஏன் பகவத்கீதை படிக்கல, ஏன் ஜபம் பண்ணல, பகவானே கேட்க மாட்டார். பகவான் கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், நமக்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். என்ன கிருஷ்ணனுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு, இப்போ கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாரு. பகவான் வந்து நமக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டார். நம்ம யாருடைய சுதந்திரத்திலையும் பகவான் தலையிட மாட்டார். ஆனால் அதே சமயம் பகவான் ரொம்ப கருணையோடு இங்கே அவதாரம் பண்ணி நம்மளெல்லாம் கவர்றார் அவருடைய லீலைகள் மூலமாக. அதில் கவரப்படக்கூடியவங்க பக்தி, அதாவது பகவான் மேலே அன்பை வளர்த்துக்கிட்டு அந்த வீட்டில் பகவானுக்கு சேவை பண்ணும். இந்த மாதிரி படங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறது, இப்போ இதெல்லாம் பண்ணும்போதுன்னா இந்த வீடு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்கும், ஒரு கோயில் மாதிரி ஆயிரும். அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம சாப்பிட போகிறோம், நம்ம எதுவுமே நிப்பாட்டு போகிறதில்ல, எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய சேவைக்காக மாற்றுறது. இந்த வீட்டில் நடுவில் இது மாதிரி கிருஷ்ணரை வச்சுக்கிட்டு கிருஷ்ணருக்கு எது பிடிக்குமோ அது செய்யணும், கிருஷ்ணருக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு? அது பக்தர்கள்ட்டிருந்து கேட்கும், பக்தர்களுடைய சங்கத்திலிருந்து பக்தர்கள்ட்ட பிரபுபாதர் நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறார். பிரபுபாதர் வந்து எப்படி பக்தி செய்யறது, பகவானுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி பிரபுபாத புஸ்தகங்களை வாசிக்கிறது மூலம் பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கறது மூலமா நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கிறது, ஒரு நாலு பேர் இருக்கணும் எங்களை நம்ம வீட்டில், நாலு பேரும் ஒவ்வொருத்தரும் அவர் தான் எஜமானா இருக்கும்னு நினைப்பாங்க. இவன் ஏன் என்ன சந்தோஷப்படுத்த மாட்டேங்கிறான், அவன் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி இன்னொருத்தர் நினைப்பாங்க, நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் அவங்க ரெண்டு பேர் மட்டும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமளே சந்தோஷமாயிருக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாருமே என்ன சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து பகவானை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிட்டு வைங்களேன், நம்ம வீட்டில் பகவானும் திருப்தி அடைஞ்சிருவாரு, நம்மளும் சந்தோஷமா இருக்கு, எப்பவுமே சந்தோஷமா இருக்கு, நித்தியமான சந்தோஷம் இருக்கு நம்ம வீட்டில். பகவானை நடுவில் வச்சுட்டு நம்ம செய்யக்கூடிய சேவையெல்லாம் வந்துட்டு பகவானுக்காக செய்தோம்னா அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த வீடே வந்து சந்தோஷமா இருக்கும். பசங்க குழந்தைகள்லாம் அப்படி கிருஷ்ண பக்தி பண்ணும்போது அவங்க முகம்லாம் பயங்கர தேஜஸா இருக்கும். அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி கணவன் வீட்டிலேருந்து வெளியிலேருந்து வந்து அவர் கொஞ்ச நேரம் வீட்டில் ஜபம் பண்ணி பகவானுக்கு பூஜை பண்ணால் குழந்தைகளுக்கும் மனைவிக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிரும். தன்னுடைய மனைவியாகப்பட்டவர்கள் பூஜை பண்ணும்போது கணவருக்கு எல்லாருமே சேர்ந்து பகவானை திருப்திப்படுத்தணும்னு நினச்சிட்டா அந்த வீடு ரொம்ப சந்தோஷமான இடமாயிரும். ஏன்னா அங்கே பகவான் நித்தியமாக வாசம் செய்வார். யார் ஒருத்தர் வீட்டில் தினமும் ஹரிநாம சங்கீர்த்தனம் நடக்குதோ, நாம ஜபம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம ராம், இந்த நாம ஜபம் நடக்கூடிய வீட்டில், துளசி தேவி இருக்கக்கூடிய வீட்டில், லக்ஷ்மி தேவி, பகவான், மற்ற தேவதைகள் எல்லாம் அங்கே வந்து குடியிருந்துருவாங்க. நீங்கள் போக சொன்னால் கூட போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு பகவானுக்கு வந்து தன்னுடைய பக்தர்கள் மேலே பிரியம் ஜாஸ்தி. பக்தனுக்கும் பகவானை சந்தோஷப்படுத்துற தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் என்ன கொடுத்தாலும் விரும்ப மாட்டாங்க. இந்த உலகத்தில் என்ன விலை மதிக்க முடியாத பொருளை ஒருத்தன் கருதுறானோ அதை கொண்டு வந்து பக்தன் கொடுத்தா கூட அவனுக்கு பெருசாக இருக்கு. இது எதுக்கு எங்கள்கிட்ட இல்லை, இது பகவான் பக்தி செய்யணும், இதை வச்சு நாங்கள் என்ன செய்வோம். அந்த மாதிரி பக்தனுக்கு இந்த உலக விஷயம் எல்லாம் ஒரு தூசு மாதிரி ஆயிடுச்சு. பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அதுதான் பக்தியில் ரொம்ப உன்னதமான நிலை. அதனால பக்திங்கிறது உன்னதமானது, மிக உயர்ந்தது. அது வந்து கிருஷ்ணருடைய கருணையினால, பக்தர்களான ஆச்சாரியருடைய கருணையினால எல்லாருமே செய்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. எந்த பாகுபாடும் கிடையாது. யார் வேணாலும் பகவான் அடையலாம். ஒரு காலத்தில் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, பகவான் அடையணும்னா நம்ம பிராமண குலத்தில் பிறந்திருக்கணும், மந்திரம்லாம் தெரிஞ்சிருக்கணும், அப்படிலாம் இருந்தால் தான் நம்ம கிருஷ்ணர்கிட்ட கடவுளை அடைய முடியும். நம்மளும் ஒரு தாழ்ந்த பிறவியில் பிறந்துட்டோம், நம்ம எப்படி கடவுளை அடைய முடியும்? அப்படி எல்லாம் நிறைய கருத்துக்கள்லாம் ஜனங்க மத்தியில் இருக்கு. ஜனங்களை என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம ஏதோ தாழ்ந்த குலத்தில் பிறந்துட்டோம், சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் கடவுள்கிட்ட போக முடியுமா என்ன, எல்லாம் அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில் ரொம்ப அழகா சொல்றார், மாம்ஹி பார்த்த விபாஷித்ய ஏபிஷு பாபயோனையா ஸ்திரியோ வைஸ்யா சதா சூத்ரா எபியாந்தி பராங்கதி, என்னை யார் வேணாலும் அடையலாம். பகவான் சொல்றாரு அவரை யார் வேணாலும் அடையலாம். ரொம்ப இலி குலத்தில் பிறந்தவங்க, மோசமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, பெண்கள், அப்புறம் சூத்ரர்கள், கீழ் ஜாதிக்காரங்க, யாரா இருந்தாலும் சரி, வியாபாரிகள், ஸ்ரீ வைஷ்ய ததா சூத, யாராக இருந்தாலும் சரி என்னை அடைய முடியுங்கிறார் பகவான். பகவான் அடையிறதுக்கு ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் வேணும். நம்ம குலம் கோத்திரம் ஜாதி இதெல்லாம் கிடையாது. என்ன ஒரு தகுதினா, நான் பகவானை சரணடை, பகவானை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட சரணடைஞ்சா கட்டாயம் பகவான் வந்து ஏற்றுக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம தயாராக இருக்கணும். சில விஷயங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு நான் கடவுளும் எனக்கு வேணுங்க, நான் இதுவும் வேணுங்கன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து சில சமயம் நிறைய இடங்களில் உபன்யாசத்துக்கெல்லாம் போவோம். அப்போ நாகர்கோவில் இருந்தப்போ நான் வந்து பல இடங்களுக்கு உபன்யாசம் போயிருக்கிறேன். அப்போ ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு நாள் போய் இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுவேன், நிறைய பேர் வருவாங்க. அவனுக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம்லாம் சொல்லி கொடுத்தேன். ஒரு நாள் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்துடைய மகிமையெல்லாம் சொல்லிட்டு போய் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கள்லாம் ஜபிக்கிறோம்னு சொல்லி ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் கேட்டாங்க, சாமி நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொல்கிறீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு மீன் சாப்பிட்லாமா அப்படின்னு. நான் சொன்னேன், சரி நான் என்ன நினச்சேன்னா மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் என்ன பண்ண மாட்டாங்க, ஜபிக்க மாட்டாங்க. நான் சொன்ன பரவாயில்ல, மீன் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை இல்லை அது தப்பு தான், மீன் சாப்பிட்டுட்டு எப்படி நான் ஹரே கிருஷ்ணா ஜபிக்கிறது. அப்புறம் நான் சொன்னேன், ஓகே அப்படின்னா மீன் சாப்பிட்றது நிப்பாட்டிடுங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கள். இல்லை அது வந்து இல்லை இப்போ பண்ணலாமா, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிவிட்டு மீன் சாப்பிட்டுட்டு சொல்லலாமா? இப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு எது முக்கியம், மீன் சாப்பிட்றது முக்கியமா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறது முக்கியமானு கேட்டேன். எனக்கு ரெண்டுமே முக்கியம், அது ரெண்டுமே முக்கியம் கிடையாது, நீங்கள் கிருஷ்ணத்தே போக முடியாது அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிவிட்டு நான் மீன் சாப்பிட்டேன், நான் கிருஷ்ணத்தை போயிடலாம்னு நினச்சிக்கிறேன். நான் சொன்ன அதெல்லாம் முடியாதுமா, ஒன்று நீங்கள் கடவுள்கிட்ட போகணும்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, பக்தி வந்துருச்சு, நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது நல்லது. ஆனால் அதே சமயம் ஏன் நீங்கள் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அது இவ்வளோ நாள் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து சாப்பிடும்போது மீன் இல்லாமல் சாப்பிடவே முடியாதுன்னு நான் சொன்னேன். அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, மீன் என்ன சாப்பிடுது தெரியுமா அப்படின்னு. மீன் என்ன சாப்பிடும், அழுக்குகளை தான் சாப்பிடும். நம்ம என்ன பண்ணுறோம், அழுக்கோட சேர்த்து அதையும் சாப்பிட்டு. அதனால சொன்ன அதெல்லாம் தப்பு செய்யக்கூடாது, இவ்வளவு நாள் நீங்க தெரியாம பண்ணிட்டீங்க, அதை கூட கிறிஸ்தவர் மன்னிச்சிடுறேன்ட்டாரு. சிலருக்கு பயம், நான் இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டேனே, இப்ப இந்த கடவுள் ஏத்துக்குவாரோ? சான்ஸே இல்லை, ஏத்துக்கவே மாட்டேன். ஆனா கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏபிசு பாபயோனி, பாபயோனினா ரொம்ப பாவ வாழ்க்கை வாழ்றவன், பரவாயில்ல நீ ரொம்ப பாவ வாழ்க்கை வாழ்ற, என்னத்து விலகி போக வேண்டாம், நீ வா எங்கிட்ட வா, ஆனா பாவத்தை விட்டுடு. அதுதான் வைராக்கியம். வைராக்கியம் என்னது? கிருஷ்ணர்கிட்ட நான் போகணும். இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்ல, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால், ஆத்துலயும் ஒரு கால வச்சாச்சு சேத்துலயும் ஒரு கால வச்சாச்சு, இதையும் விட முடியல அதையும் விட முடியலங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன் அந்த மாட்டை, அப்படி எல்லாம் இல்லைங்க, நீங்க இவ்வளவு தூரம் ஆர்வமா இருக்கிறீங்க ஜபிக்கணுங்கிறீங்க, ஏன் நீங்க அதை நிப்பாட்டக்கூடாது? இப்ப நான் சொன்னேன், இல்லை நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு எடுத்தாங்க. அப்ப நான் சொன்னேன், ரெண்டு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கட்டாயம் அனுபவிச்சே ஆகணும். மனுஷனாக பிறந்தவன் ஓரொருத்தரும் ரெண்டு விஷயத்தை அனுபவிக்கணும். விலங்குகளுக்கு அப்படி கிடையாது, விலங்குகளுக்கு வந்து பாவமே கிடையாது, ஏன்னா அது விலங்கு. ஒரு நாய் வந்து ஒரு சிக்கன் சாப்பிடுதுன்னு வைங்களேன், அது பாவம் கிடையாது, ஏன்னா அது தெரியாது அது விலங்கு, அது அதுதான் உணவு, அது வேற என்னத்தை சாப்பிடும், அதுக்கிட்ட போய் புல்லு கட்டி கொடுத்த பாத்தீங்களா, அதுக்கு அஞ்சு அறிவு தான் இருக்கு. நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கு? ஆறு அறிவு இருக்கு. ஆறாவது அறிவு நம்ம யூஸ் பண்றதே இல்லை, அது ரெண்டாவது. நம்ம ஆறாவது அறிவை யூஸ் பண்றதே இல்லை. அப்போ வந்துட்டு இந்த மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து எந்த செயல் பண்ணாலும் கட்டாயம் ஒரு பலனை அனுபவிச்சே ஆகணும். இந்த தமிழ்ல இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், வெள்ளம் தின்னவன் இந்த மனுஷன் பழமொழியா இருக்கு, நிறைய பழமொழி இருக்கு தமிழ்ல. அப்போ நான் ஒரு நல்லது பண்றேன்னு வைங்களேன், ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறேன், ஜபிச்சா என்னது? புண்ணியம், நல்லது. மீன் சாப்பிடுறது, மீன் மட்டும் இல்ல கோழி முட்டை கிட்ட எல்லாம் தான், அது சாப்பிடுறது என்னது? பாவம். நம்ம நினைச்சுக்கிறோம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டா என் பாவம் எல்லாம் போயிடும், நெவர், ஒரு நாளும் போகாது. என்ன ஆயிடும்னா, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதால புண்ணியம் கிடைச்சிடும் நமக்கு. இந்த மீன் முட்டையெல்லாம் சாப்பிட்டோம் இல்லையா, அதுக்குண்டான பலன் உண்டு. அடுத்த பிறகு கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, மனுஷர்கள் கொடுப்பாரு, இப்படிதான் இருக்கணும், மனுஷனா வந்தது புண்ணியம் தான், அப்படி இப்படி என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. குஷ்டவியாதி வந்து கஷ்டப்படும். நம்ம பார்க்கறோம் இல்லையா மனுஷங்கள்ல, மனுஷங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க அழகா இருக்காங்க அறிவோடு இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க? குஷ்டம் வந்து பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, மனுஷங்க தான் அவங்களும், ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி உடல் கிடைச்சது? மனுஷ உடல் கிடைச்சது புண்ணியம் தானே, அப்புறம் ஏன் குப்பை தொட்டியில் போய் போய் சாப்பிட வேண்டியது வந்துச்சு? குப்பை தொட்டியில் இருக்க வேண்டியதை சாப்பிட்டதுனால இல்லைதான், அப்படிதானே? குப்பை தொட்டியில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டதுனால என்ன ஆயிடுச்சு? நமக்கு அந்த மாதிரி ஒரு உடல் கிடைச்சு. அந்த மாதிரி ஏது ஒரு செயல் பண்ணாலும் அதுக்கு உடல் நம்ம எடுத்துதான் ஆகணும். அப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்கிறத மனுஷ உடல் எடுத்தா கூட பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடலைன்னா அவனுக்கு என்ன ஆயிடும்? கண்ணு போயிடும், சில போ காது கேட்காது, உடம்பெல்லாம் வியாதியா இருக்கும், கஷ்டத்தை அனுபவிக்கும். அதனால நாமம் சொல்றது புண்ணியம். அதாவது என்ன சொல்லியிருக்குன்னா, யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் மனுஷ உடலாவது கிடைக்கும். இந்த வாழ்க்கையில நம்ம பக்தி பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி பூஜை பண்றது, இதெல்லாம் கேட்கறது, இந்த மாதிரி நாலு பேர் வந்து உட்காந்து பகவத்கீதா கதையெல்லாம் கேட்கறது, இது பண்றதுனால அடுத்த ஜென்மத்தில் குறைந்தபட்சமாவது மனுஷ உடலாவது கிடைச்சிடும். நாய் பன்னி பூனை ஓனா ஒட்டகம் இந்த உடல் இதெல்லாம் தப்பிச்சிடலாம். ஆனா இந்த வைராகியத்தை விட்டுட்டு பண்றோம் பாத்தீங்களா, அப்ப என்ன ஆயிடும்? கஷ்டம். இப்ப ஏன் கஷ்டப்படும் புரிஞ்சுதா இல்லையா? இப்ப நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நமக்கு வைராகியம் கிடையாது, அதுதான் காரணம். அந்த வைராகியம், நான் வந்து கடவுளை அடையணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் சொல்லி வைராகியத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா கட்டாயமான பகவான் பண்ணு. முதல் சாஸ்திரம் மேல நம்பிக்கை, பகவான் மேல நம்பிக்கை, ஆச்சாரியர் மேல நம்பிக்கை, எல்லாம் சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா நான் அதை முயற்சி பண்றேன், முயற்சி பண்ணி பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அந்த வைராகியத்தை உறுதியாக்கிடுவார். அதுக்கப்புறம் அறிவு கொடுத்துருவார், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது. அதனால பக்தி சேவைங்கிறது மிக மிக உன்னதமானது. கொஞ்சம் வைராகியம் மட்டும் வேணும் கிருஷ்ண பக்தியில. க்வெஸ்சன் கிடைச்சே கேளுங்க, ஞாபகம் வச்சுக்கோ அப்புறம் கேளு. அப்போ பக்தியில வந்து வைராக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எல்லாருமே பக்தர்கிட்ட இருந்து கேட்டுட்டு கிருஷ்ணருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்கூடாதுன்னு கேட்டுட்டு அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அந்த மாதிரி பக்தர்ல ஒருத்தர் தான் ஹனுமான். ஹனுமான் கதையில கேட்டிருக்கீங்களா, நம்ம வந்து கொஞ்ச காலமா வந்து பக்தி சேவையினுடைய விதவிதமான சேவைகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். முதல்ல யாரை பத்தி பேசணும், ஃபர்ஸ்ட் இந்த பக்தி யோகத்துல 9 விதமான வழிமுறைகள்லாம் இருக்குன்னு, ஒன்னொன்னு பண்ணுனா என்னென்ன ஆகலாம், என்ன மாதிரி அதுல முன்னேற்றம் வரும் அப்படின்னு. முதல்ல என்னது பக்தி சேவையில, பக்தி யோகத்துல ஆரம்பம் என்னது, சிரவணம். சிரவணம்னா பகவானை பத்தி கேட்கறது. அதுக்கு யார் உதாரணமா படிச்சோம், பரீட்சித் மகாராஜ். ரெண்டாவது பகவானை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கீர்த்தனம் பாடுறது, ஜபிக்கிறது எல்லாம். அதுக்கு யார் பகவானுடைய கதைகளை பத்தி பேசுறது, பகவானுடைய கதைகளை பாடுறது, ஜபம் பண்றது, இதெல்லாம் கீர்த்தனம். கீர்த்தனம்னா இந்த மாதிரி பக்தி சேவை எல்லாம் பண்றது. அதுக்கு யார் உதாரணமா படிச்சோம், சுகதேவ் கோஸ்வாமி. மூன்றாவது பகவானை பத்தி கேட்கிறோம், பாடுறோம், ஜபிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பகவானை நினைக்கணும். டெண்டுல்கரை நினைச்சிட்டு கூடாது, புரிஞ்சுதா. நம்ம வந்து யாரை பத்தி கேட்கிறோமோ அவங்க தான் நினைவுதான் வரும். நீங்க பகல்ல பூரா யாரை பத்தி கேட்கணும், நைட் அவங்க ஞாபகம் தானாவே வந்துடும். நீங்க பகல்ல பூரா டெண்டுல்கரை பத்தியும் சினிமா நடிகை பத்தியும் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நைட்டு கனவுல அவங்க தான் வருவாங்க. சில சமயம் வேற ஏதாவது வந்து கூட உங்களை அமுத்திடும். அதனால பகல்ல பகவானுடைய லீலைகள்லாம் கதையெல்லாம் கேட்ட நைட்டில் பகவானே நம்ம கனவுல வருவார், ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுப்பார். அதெல்லாம் உணர முடியும், பக்திங்கிறது உணரக்கூடியது, புரிஞ்சுதா. அப்போ நம்ம வந்து யாரை ஸ்மரணம் பண்றோமோ, யாரை நினைக்கிறோமோ, அவங்க தான் நம்ம உணர்வுகளை ஒன்றிடுவாங்க. அதுக்கு யார் உதாரணம், விஷ்ணு ஸ்மரணம், பிரஹ்லாத் மகாராஜன். சின்ன பையன் தான், 5 பையன், யாருமே வந்து அவரை கட்டாயப்படுத்தவில்லை. அவரா வந்து நாரத முனிவர்ட்டிருந்து கேட்டு பகவானுடைய லீலையெல்லாம் கேட்டு 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 அவருக்கு பகவான் மேலே அவ்வளோ அனுபவிச்சு. அதுக்கப்புறம் நாலாவது பாத சேவனம் இல்லையா, யார் உதாரணம், லக்ஷ்மி தேவி எப்பவுமே பகவானுடைய பாதத்துலேருந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க. லக்ஷ்மியோடைய கடாட்சம் வேணுங்கிறவங்கெல்லாம் பகவானுக்கு சேவை பண்ணும், அப்போ லக்ஷ்மி தேவியுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அப்புறம் அர்ச்சனம்னா என்னது, பூஜிக்கிறது. அதுக்கு யார் உதாரணம் படித்தோம், பிரித்து மகாராஜ். அதுக்கப்புறம் வந்தனம்னா என்னது, பகவானை புகழ்றது. பகவானை தவிர வேற யாரையோல புகழ்றதெல்லாம் உதவாது, நம்ம ஒரு நாளும் உதவாது. அப்ப வந்தனம் யாரை பண்ணணும், பகவானை தான் புகழணும். அதுக்கு யார் உதாரணம், அக்குருவோட கதை படிச்சோம். சரி, சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம். தாஸ்யம்னா என்னது, தாசின்னா தாசனா இருக்கு, சேவகனா இருக்கு. அதுக்கு வந்து ஹனுமான் ரொம்ப மிகச்சிறந்த உதாரணம். ஹனுமானை மாதிரி யாருமே சேவை பண்ண முடியாது, மிக உயர்ந்த பக்தர் அவர். இப்ப கூட நிறைய பேர் ஹனுமான கோயிலில் வழிபடுறாங்க, நிறைய இடங்கள்ல நிறைய பெரிய 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 ஹனுமான்லாம் வச்சு பூஜை பண்றாங்க. சில வீடுகளில் ஹனுமானை பிரார்த்தனை செய்யறாங்க, வடமாலையெல்லாம் கட்டி போடுவாங்க, 1000 to 10000 வடமாலையெல்லாம் கட்டி போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா, பெரிய ஒரு ஹனுமானுக்கு ஒரு வடைக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும். அதெல்லாம் ரெண்டாவது, இந்த ஒரு வடை போடுறேன் எனக்கு அது நடக்கணும், இந்த இன்னொரு வடை எனக்கு இது நடக்கும், இப்படி எல்லாம் நிறைய பக்தி பண்றவங்கலாம் இருக்கு. ஆனா ஹனுமான் வந்து ஒரு க்ஷணம் கூட ராமரை மறக்கவே மாட்டார். ராமருடைய சேவை தான் அவருக்கு உயிர், ஆத்மா எல்லாமே, ராமர் தான் அவருக்கு எல்லாமே. ஹனுமான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒவ்வொரு யுகத்திலும் இங்க தோன்றார். அப்படி வந்து த்ரேதா யுகத்துல இதுக்கு முன்னாடி இருந்த யுகம் வந்து இப்ப என்ன யுகம் நடக்குது, கலியுகம். கலியுகத்துக்கு முன்னாடி போச்சிடம். எவ்வளவு பேர் ஹரே கிருஷ்ணா உபன்யாசம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, இந்த விடிய விடிய கதையெல்லாம் கேட்டு சீதைக்கு ராம யாரு கேட்டு சித்தப்பான் சொல்றாங்க. கலியுகத்துக்கு முன்னாடி யுகம் என்னது, நமக்கு எப்பவுமே தலைகளை கேட்டா வராது, முதல்ல இருந்தே கேட்கலாம். முதல் யுகம் என்னது, சத்தியுகம். ரெண்டாவது மூணாவது நாலாவது சத்தியுகம் சொல்லியாச்சு, காலி ரெண்டு நடுவில் ரெண்டு போயிடுச்சு இல்லையா. முதல் த்ரேதாயுகம் எத்தனாவது யுகம், ரெண்டாவதா மூணாவதா, முதல் சத்தியுகம், ரெண்டாவது சரி ஓகே. இப்படி கேட்டு பார்ப்போம், கிருஷ்ணர் எந்த யுகத்தில் அவதரிச்சாரு, துவாபர யுகத்தில். ராமர் எந்த யுகத்தில் அவதரிச்சாரு, இப்படி கேட்டாலும் பதில் வரல. சரி, கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் அவதரிச்சாரு. கிருஷ்ணர் அவதரிச்சு எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படின்னா துவாபர யுகம் எத்தனாவது யுகம், மூணாவது. அப்ப ரெண்டாவது யுகம், அவ்வளவுதான். இதுக்கு இவ்வளவு நேரம். எனிவே, முதல்ல சத்தியுகம், ரெண்டாவது திரேதாயுகம், மூன்றாவது துவாபரயுகம், நான்காவது கலியுகம். திரேதாயுகத்துல தான் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் தோன்றினார். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இந்த உலகத்துல தோன்றும் போது, பகவான் இங்கு அவதரிக்கும் போது, தேவதைகள்லாம் அவருடைய சேவைக்காக இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், எல்லா தேவர்களும், 33 கோடி தேவதைகளும் வந்து வானர சேனைகளா இந்த உலகத்துல தோன்றினாங்க. அதுக்கெல்லாமே ஒரு ஒரு காரணம் உண்டு. ஏன் பகவான் வந்து ராமர் மனுஷ ரூபத்தில் வந்தாரு, மானிட ரூபத்தில் வந்தாரு, ஏன் தேவர்கள்லாம் குரங்கு ரூபத்தில் வந்தாங்க, எல்லாமே சாஸ்திரம் இருக்கு. சாஸ்திரம் படித்து கேட்டால் தானே தெரியும். நமக்கு சினிமா கதை கேட்கறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. சீரியலு, டிவி சீரியலு, சினிமா கதை. ராமர் வந்து ராவணனை வதம் செய்யறதுக்காக ஒரு மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். ஏன்னா ராவணனை பொறுத்த வரைக்கும் அவன் வர வாங்கும் போது அவன் பிரம்மாட்ட வர வாங்கும், பிரம்மாட்ட வர வாங்கும்போது அவன் நினச்சா மனுஷங்கள்லாம் என்ன செஞ்சிட முடியும். அதனாலேயே பகவான் ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து அவனை வதம் பண்ண. அப்புறம் அவனுக்கு வந்து குரங்குகள் எல்லாம் பார்க்க ஒரு ஒரு சமயம் என்னன்னா, ராவணன் வந்து ஒரு நாள் அப்படி கைலாச மார்க்கமாக போவான். தன்னுடைய ராவணன் வந்து பயங்கரமான பராக்கிரமசாலி, பல கரங்களோட தலைகளோட ராவணன் அப்படி புஷ்ப விமானத்தில் போகும்போது எதிரில் யாருமே வரமாட்டாங்க, எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் அப்படி ஆகாச மார்க்கமாக பல பேரை ஜெயிச்சுட்டு வரான் ஒரு நாள் கைலாசம் வழியா. யாரு அப்படி வரும்போது அவர் நந்தியை பார்ப்பார். நந்தி தெரியலையா? நந்தி யாரு? சிவபெருமானுடைய பக்தர். பக்தர் நந்தி தேவர் வந்து சிவபெருமானுடைய பக்தர், ரொம்ப சிவபெருமானுக்கு நெருக்கமான ஒரு பக்தர் அவர். எப்படி நம்ம வந்து ராமர்னு சொன்ன ஹனுமான் சொல்றோமோ அது மாதிரி சிவபெருமானு சொல்லும்போது நந்தி தேவரை பிரிக்கவே முடியாது. சிவபெருமான் அவ்வளவு நல்ல சேவை பண்ணக்கூடிய ஒரு சிவபெருமான். யாரு? நந்தி தேவரை பார்த்து ராவணன் சிரிச்சிடுவான். ஏளனம் நந்தி கேட்பார், என்ன என்ன பார்த்து சிரிக்கிற, உன்னை பார்த்தா குரங்கு மாதிரி இருக்கு. ஓ அப்படியா, என்னை பார்த்தா குரங்கு மாதிரி இருக்கு அவனுக்கு, நீ குரங்கினால்தான் அழிஞ்சே போவேன், உன்னுடைய வம்சமே குரங்கினால் அழிக்கப்படும் சொல்லி சாபம் கொடுத்துட்ட. யாரு? யாருக்கு? போச்சு. இந்த மாதிரி நிறைய சாபம்லாம் ராவணன் வாங்கியிருக்கிறான். சீதை அதனால்தான் ராவணன் தொட மாட்டான். ஒரு சமயம் இன்னொரு பொண்ணுகிட்ட போய் எல்லாம் இது பண்ணி அவன் சபிச்சிருவான். அந்த மாதிரி நிறைய உபகதைகள்லாம் உண்டு ராமாயணத்துக்கு. அப்போ வந்துட்டு தேவதைகள்லாம் வந்து ராமருடைய சேவைக்காக அப்படி வானரங்கள்லாம் தோன்றினாங்க. அப்போ ஹனுமான் வந்து ஒரு விதத்தில் பார்த்தா அவர் வாயு புத்திரன்னு சொல்லுவாங்க, வாயுனுடைய குழந்தை. இன்னொரு புராணங்கள்ல அவர் வந்து சிவபுத்திரன், அதாவது சிவனுடைய அம்சமா. பொதுவாக நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம்னா, சிவபெருமானும் பெருமாளும் வேற வேற தேவதைகள், அவங்களுக்குள்ள வந்து இந்த தேவதை வழிபடுறவங்க அவரை கும்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. ஆனால் சாஸ்திரங்களில் வந்து சிவபெருமானை ரொம்ப உன்னதமாக வர்ணிச்சிருக்கு. என்ன, அவர் வந்து ஒரு க்ஷணம் கூட பகவானை மறக்க மாட்டார். 24 மணி நேரமும் பகவானுடைய ஸ்மரணத்திலேயே தியானிச்சுட்டு இருப்பார் சிவபெருமான். அதனால நீங்கள் எங்கே சிவபெருமானுடைய போட்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தியானம் பண்ணிட்டு உட்காந்து பகவானுடைய லீலைகளை வந்து தியானிச்சார். அப்படி சிவபெருமான் நினைச்சாரு, நானும் போய் ராமருடைய சேவையில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹனுமானாக வந்ததாகவும் புராணங்களில் சொல்லியிருக்கு. அஞ்சனா தேவிக்கும், அதாவது அஞ்சனா தேவி கேசிங்கிற ஒரு வானர ராஜாவுக்கும் ஹனுமான் குழந்தையாக வந்தார், அவர் வாயுவோடைய அம்சமாக வந்தார். அந்த மாதிரி நிறைய அதுக்குண்டான ரொம்ப கதைகள்லாம் உண்டு. சரி, எப்படி பார்த்தாலும் ஹனுமான் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது. அவர் வந்து சிவபெருமானுடைய அம்சமாகவும் வாயுனுடைய புத்திரனாகவும் பல பல புராணங்களில் பல பல யுகங்களில் அவரை பற்றி மகிமைகள்லாம் சொல்லப்பட்டது. இப்போ ஹனுமான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவருக்கு வந்து அவர் வாயுவோடைய புத்திரனாதனால பயங்கரமான பராக்கிரமசாலியவர், பயங்கர வேகமாக பறக்கக்கூடியவர், காற்றை விட வேகமாக பறக்கக்கூடியவர். சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தையாக இருந்தார் ஹனுமான். வானத்தில் வந்து சூரியன் உதிக்கக்கூடிய சமயம், காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறது எவ்வளோ பேர் பார்த்துருக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே இல்லையா? 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறது யாராக போய் பார்ப்பாங்களா? அந்த நேரத்தில் தான் நமக்கு நல்ல தூக்கம் வரும். எந்திரிக்கலாம் நினச்சாலும் முடியாது. இன்னொரு 1/2 மணி நேரம் தூங்க நல்லா இருக்குமே, இந்த தூக்கங்கிறது ரொம்ப பிடிக்கும் நமக்கெல்லாம். இன்னொரு 1/2 மணி நேரம் அப்புறம் கடைசியில் யாரோ கிச்சன்லேருந்து சட்டு விட்டு எரிஞ்சா இந்த கரண்டி வரும், அப்போ தான் எந்திரிச்சு ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்கும் வீடுகளெல்லாம். அந்த காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பழம் மாதிரி இருக்கும், ஆரஞ்சு பழம் மாதிரி செவச்சவசவன் அப்படியே உதிக்கும். அதை பார்த்தோன்னே இந்த குழந்தைக்கு என்ன ஆகிடும், இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை பிடிக்கிறதுக்காக பறந்து போவார். பயங்கர ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக பறந்து போவார். யாரு? அப்படி பறந்து போயிட்டு சூரியனை பிடிக்க போகும்போது சூரியனுக்கு பயம் வந்துடும், ஐயோ இந்த குழந்தை நம்ம கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்திரன் கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவார். இந்திரனை தஞ்சம் போவார். அந்த சமயத்தில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு. இந்த ராகு கிரகம் கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப சூக்ஷமான ஒரு கிரகம். அந்த ராகு கிரகம் என்ன பண்ணா சூரியனுக்கு நடுவில் வரும். ஹனுமான் அதை பார்த்துட்டு அது வந்து பலம் நினச்சி அதை பிடிக்க போவார். அந்த ராகும் போய் இந்திரன்ட்ட தஞ்சம் பூந்துருவார், இந்திரா என்னை காப்பாத்தி இந்த குழந்தை என்ன தாக்கிறதுக்கு வரும், என்னை பிடிக்க என்ன விழுங்கிரு போல இருக்கு. ஹனுமான் போற வேகத்தை பார்த்தா சூரியன் ராகு எல்லாத்தையும் விழுங்கிடுவார், அவ்வளோ வேகமாக போடும். இவருக்கு அஞ்சனா சூதன் பேர். அஞ்சனா சூதன்னா அஞ்சனியுடைய குழந்தை, அஞ்சனா சூதன். அவர் போனார் கடைசி, இந்திரன் பார்த்தாரு இதை நம்ம எதாவது பண்ணணும், இவங்க ரெண்டு பேரும் நம்மகிட்ட வந்து சரணடைஞ்சிட்டாங்க, இவங்களை காப்பாற்ற சொல்லி இந்திரன் வந்து, அவருக்கு ஒரு வாகனம் இருக்கு, என்ன தெரியுமா இந்திரனுடைய வாகனம்? என்னது இந்திரனுடைய வாகனம்? இது நமக்கெல்லாம் வாகனம் சொன்னா காரு பைக்கு சைக்கிள் ஸ்கூட்டர்ன்றோம், இந்திரனுக்கெல்லாம் வேற மாதிரி வாகனம் எல்லாம் இருக்கு. அதுக்கு மோட்டர் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பெட்ரோல் டீசல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், அது எங்க வேணாலும் போகும் எப்படி வேணாலும் போகும். யானை, அது பேர் தெரியுமா? அந்த யானை பேரு வெள்ளை கலர் யானை, நாலு தந்தத்தோட இருக்கும், ஐராவத்து யானைன்னு பேர். அது என்னது? ஐராவதம். அந்த ஐராவத யானை மேல உட்காந்து அப்படி இந்திரன் வராரு, பெரிய ஒரு வஜ்ராயுதம், இந்திரன் கையில் ஒரு பெரிய வஜ்ராயுதம் இருக்கும். அந்த வஜ்ராயுதம் தான் மேல இடி மின்னல் மழைகள் எல்லாம். இந்திரன் ஒரு அசோ அந்த வஜ்ராயுதத்தை ஒரு ஷேக் பண்ணார்னா போதும், ஒண்டி மழை ஊத்து ஊத்துன்னு ஊத்திடும். இப்ப ஷேக்கே பண்ண மாட்டார், அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டாரு. ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? இந்திரன் நினைச்சா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுவோம், ஏன் இப்படி ஷேக் பண்ண மாட்டேங்கிறாரு? நம்ம ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற, ஏதாவது கொடுத்தாதானே இந்திரனுக்கு, ஏதாவது சாப்பிட கொடுத்தாதானே பண்ணுவாரு. பட்னி போட்டு கொண்டா வண்ணும் செய்ய மாட்டார். இந்திரனுக்காக யாகம் செய்யணும், யாகம் செய்தாதான் இந்திரன் மழை கொடுப்பார். அன்னைக்கு அந்த கதையில சொன்னோம் இல்லையா, இந்திரனுக்கு வந்து யாகம் பண்ணாதான் இந்திரன் மழை கொடுப்பார். குறைந்தபட்சம் கலிபோகத்தில் நம்ம வேற யாகம்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப எளிமையான யாகம் தான், காசே செலவு கிடையாது, ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம். உட்காந்த இடத்துல ரெண்டு கையை தூக்கி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ஹரே, ஒரு பைசா செலவு இல்லாமல் எல்லாருக்கும் சிரிப்பாயிடுச்சு, சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, செலவு இல்லாமல் ஒரு யாகமா ரொம்ப நல்லா இருக்கே. இது கலியுகத்தில் அப்படிதான், செலவே பண்ணாமல் யாகம் பண்ணலாம். இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் இந்திரனுக்கு அப்படி மழை மேலே ஊத்து ஊத்துன்னு ஊத்திடுவார். ஆனால் நம்ம தான் பண்ண மாட்டோமே, கொஞ்சம் பேர் தானே பண்ணுறோம். அதுவும் எதுவும் அறகுறை சொல்கிறாங்க, நம்பிக்கை ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சொல்லி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நம்பிக்கை இருக்குது, ஆனால் அறகுறை ஜபம் சொல்லும்போதே மற்ற என்னெல்லாம் ஓடிட்டுருக்கோம். இல்லை வேற ஒரு கையில் போனேன், இன்னொரு கையில் அது இந்த விஷயம், அந்த ஊர் வந்த கதை போன கதையில் ஒரு பக்கம் நடந்துருக்கு, ஜபம் ஒரு பக்கம் நடந்துருக்கு. ஆனால் ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட ஏதோ ஒரு கவனம் சிதறாம நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிச்சோன்னா உலகத்துக்கே மழை பெய்யும். பக்தர்கள் அதிகமாக அதிகமாக நிறைய மழையெல்லாம் கிடைக்கும். கதை மாறி போச்சு. ஓகே, இந்திரன் வந்து அப்படி வஜ்ராயத்தை எடுத்துக்கிட்டு ஐராவத யானை மேல வர்றாரு. அப்படி யானை ஆடி ஆடி வருது, அந்த யானையை பார்க்கும்போது ஹனுமானுக்கு அது ஒரு பழம் மாதிரி தெரிஞ்சிச்சு. இதாடா இந்த ஒரு பழம், பெரிய பழம், அதை பிடிக்க போனார் இந்திரன். ஐராவத யானை, ஹனுமான் ஐராவத யானையை நோக்கி வர்றதை பார்த்துட்டு ஐராவத யானை பின்வாங்கி போகுது. இந்திரன் உடனே தன்னுடைய வஜ்ராயத்தை எடுத்து அந்த குழந்தையுடைய தாவா கட்டையில் ஓங்கி அடிச்சிருவார். அடிச்ச உடனே அப்படியே இந்த குழந்தை மயங்கி கீழே விழுந்துடும், கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறார். யாரு? பேச்சே இல்லை. அவருடைய அப்பாவான வாயு தேவனுக்கு பயங்கரமான கோபம் வந்துடும். ஏதோ ஒரு தவறும் செய்யாத ஒரு பாலகனை வந்து இவங்க தண்டிச்சிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன தேவதைகள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த காற்றையும் வாயு நிப்பாட்டிடுவார். காற்றில் என்னாகும்? காற்று உள்ள நின்று போச்சுன்னா அவ்வளவுதான், சொல்லி ஊதிட வேண்டியதா. வீட்டுல எல்லாம் ஊதக்கூட, அதுக்கும் காத்து வேணும், சங்கு ஊதுறதுக்கும் காத்து தான் வேணும் இல்லையா? மூச்சு நின்றுச்சுன்னா போச்சு, மூச்சு நின்னா போச்சு, அவ்வளவுதான், சொல்லி அமைச்சிட வேண்டிதான். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் டிங் 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 நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அந்த வாயு தேவன் என்ன பண்ணார்னா, எல்லா அந்த சராசரங்களுடைய காற்றையும் இழுத்து நிறுத்திட்டார். யாருமே உயிர் வாழ முடியாம அப்படி திணறாங்க. எல்லா தேவதைகளும் பிரம்மாவர்களிடத்தில் ஓடி வந்தாங்க. ஏன்னா பிரம்மா தான் எல்லாம் பறைக்கக்கூடியவர். இந்த பிரம்மாவிட்ட ஓடி வந்தாங்க, பிரம்மாவிட்ட வந்து முறையிடுறாங்க, ஐயோ இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, சுவாசமே இல்லை, என்ன செய்யறது? நீங்கள் அவருடைய குழந்தைய அடிச்சிங்களா, அதை பற்றி யோசிச்சிங்களா? என்னைக்காவது அது பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிங்களா? இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம எல்லாம் வாயுவிட்ட போய் சரணடையும், வாயு தேவன்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு எல்லா தேவதைகளும் வாயுவின் இடத்துல வந்தாங்க. வாயுவை சமாதானப்படுத்தி அந்த குழந்தைக்கு நினைவு கொண்டு வந்தாங்க. வாயு தேவன் திருப்தியாரு. அப்படி நினைவுக்கு வந்த உடனே அந்த தேவதைகள் எல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு நிறைய வரங்களை கொடுத்தாங்க. இந்திரன் சொன்னாரு, இன்னிலிருந்து உனக்கு பேர் அனுமானில், உனக்கு பேர் வந்து அஞ்சனாசூதனில், உன்படி ஹனுமான். ஹனுனா இந்த தாவையில் சமஸ்கிருதத்தில் ஹனுனா தாவை, இதில் அடிபட்டதுனால அவருக்கு ஹனுமான் பேர். அப்படிதான் அவர் ஹனுமான் பேர் வந்து. ஹனுமான், நான் உனக்கு வரம் தருகிறேன், என்னுடைய வஜ்ராயுதத்தினால் நீ தாக்கப்பட்டதுனால உன்னுடைய உடல் வஜ்ரம் போலாயிடும், யார் அடித்தாலும் உனக்கு வலிக்காது. உடம்பெல்லாம் அப்படி வஜ்ரம் மாதிரி ஹனுமானுடைய. அப்படி இந்திரன் ஒரு வரம் கொடுத்தாரு. அப்படி ஓரொரு தேவதையும் வந்து அப்படி வரங்களை வாரி வாரி கொடுக்குறாங்க. அக்னி வந்து சொன்னாரு, நெருப்பினால உனக்கு துன்பம் வராது, நெருப்பினால துன்பம் வராது. யாருக்கு? அப்படி ஓரொருத்தரும் பிரம்மதேவர் வந்து சொல்றாரு, என்னுடைய அஸ்திரமான பிரம்மாஸ்திரத்தினால உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி எல்லா தேவர்களும் வந்து இந்த குழந்தைக்கு நிறைய வரங்களை கொடுத்து பயங்கரமான சக்திமான ஆயிட்டார். சின்ன குழந்தைக்கு நிறைய சக்தி கொடுத்தா என்ன ஆகும்? கொஞ்சம் குறும்புத்தனெல்லாம் பண்ண அதிகம். அப்ப இந்த ஹனுமான் சின்ன குழந்தையா இருந்தப்போ நிறைய சக்திகள்லாம் வாங்கிட்டு நிறைய குறும்புத்தனெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த காட்டுல வந்து நிறைய முனிவர்கள்லாம் தபம் செய்வாங்க, அவங்களுடைய இடத்துல உள்ள பொருட்கள்லாம் மாத்தி மாத்தி வச்சிருவாரு, நிறைய விளையாட்டுலாம் பண்ணுவார். அவங்களை குற்றம் செய்ய மாட்டாரு, ஆனால் விளையாட்டு நிறைய பண்ணுவார். அப்போ அவருக்கு வந்து இந்த முனிவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அவர் பண்ணுற இந்த குறும்புகள்லாம். இப்போ இந்த முனிவர்கள் இந்த சாதுக்கள்லாம் வந்து அஞ்சனாதேவிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏய் அஞ்சனாதேவி உன்னுடைய குழந்தையை நீ கட்டுப்படுத்தி வைக்கக்கூடாதா? நம்ம எல்லாம் வந்து சொல்லுவாங்க, குழந்தை ஏங்க எப்படி இருக்குன்னு சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் நம்மகிட்டே திரும்ப சொல்லிடுவாங்க. அப்படிதானே, நம்ம குழந்தை ஏதாவது தகராறு பண்ணி பக்கத்து வீட்டிலன்னு சொல்லுவாங்க. நானும் சொல்லி அடிச்சு பார்த்துட்டேங்க, சொல்லி என்கிட்ட வர மாதிரி, பிரபு என் குழந்தை திட்டி பார்த்துட்டேன் பிரபு, சொல்லி பார்த்துட்டேன் பிரபு, அடிச்சு பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறான் பிரபு, இப்படி பாடுவாங்க ஒரு அம்மா. அந்த மாதிரி என்ன சொல்லி நீங்களே ஏதாவது செய்யணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த முனிவர்கள்லாம் வந்துட்டு அஞ்சனா கிட்ட வந்து சொல்லும்போது அஞ்சனா சொன்னா, நான் என்ன செய்ய முடியும், மாபெரும் முனிவர்களான உங்களாலே ஒன்றும் செய்ய, நீங்கள் தான் ஏதாவது செய்யணும், நான் என்ன செய்ய முடியும்? என்ன இந்த முனிவர்கள்லாம் யோசிச்சாங்க, என்ன பண்ணலாம், இந்த குழந்தைக்கு அதி அற்புதமான பயங்கரமான சக்திகள்லாம் இருக்கிறதுனால இந்த குழந்தை ரொம்ப குறும்பு பண்ணுறாங்க, அதையெல்லாம் மறந்து போகட்டும். அந்த தேவர்கள் கொடுத்த சக்தி எல்லாம், அதனுடைய அந்த சக்தியினுடைய அம்சம் எல்லாம் மறந்து போகட்டும், சமயம் வரும்போது இந்த குழந்தைக்கு ஞாபகம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முனிவர்களும் அந்த குழந்தையுடைய சக்தியை வந்து மறக்க வச்சிருவோம். அது மட்டும் இல்லை, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போய் நிறைய குழந்தைங்க மக்களாக தான் இருக்கிறாங்க. அது ரெண்டாவது, இந்த பையன் படிக்க வைக்கணுமே, படிக்கலாம் சரியாகாது. இவனை வந்து சூரிய தேவன் இடத்துல அனுப்புங்க, அவர்கிட்ட போய் படிக்கட்டும். சூரிய தேவன் தான் சாஸ்திரங்களை எல்லாரும் சொல்லி கொடுக்குறது, சூரிய தேவன்கிட்ட போய் அனுப்புங்க. சூரியனுடைய விசேஷம் என்னன்னா, அவருடைய உலகத்தில் சூரியனுடைய உலகத்தில் இப்போ விஞ்ஞானத்தில் பார்த்தா ஓரொரு கிரகம் சுற்றிட்டு இருக்கும், சூரியனும் சேர்ந்த சுற்றிட்டு இருக்குது, எல்லா கிரகமும் சுற்றிட்டு இருக்குது. அப்படின்னா ஓரொரு கிரகமும் அதனுடன் பாதையில் பிரயாணம் செய்துட்டு இருக்கு. சூரிய தேவன் தன்னுடைய பாதையில் பிரயாணம் செய்கிறார். அவருடைய ரதத்தில் ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கும், ஆயிரக்கணக்கான குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு. யாருடைய ரதத்தில்? ஆயிரக்கணக்கான குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் சூரிய தேவன் பிரயாணம் செய்கிறார். ஆயிரக்கணக்கான சேவகர்கள் அவருக்கு இருக்காங்க. அப்போ ஹனுமான் வந்து இந்த சின்ன குழந்தை ரொம்ப பவ்யமாக அப்படி சூரியன் முன்னாடி வந்தார். சூரிய தேவரே, நீங்கள் எனக்கு சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கணும். ஒரு சொன்ன சார், எனக்கு நேரம் இல்லைப்பா, நான் பாரு என்னுடைய வழியில் போயிட்டுருக்கேன், உனக்கெல்லாம் எப்படி நான் சொல்லித்தர முடியும், நீ வேற யார்ட்டியாக போனேன், இல்லை இல்லை நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், இல்லை நான் நிற்க முடியாது எனக்கு வேலை இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நிற்கலாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஓட்டிக்கிட்டே வாங்க, நான் உங்களுக்கு முன்னாடி பின்னாடியே ஓடி ஓடி வர்றேன், எனக்கு அப்படியே நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதாவது சூரியதேவன் இப்படி வருவார், ஹனுமான் இப்படி பின்னாடியே ஓடி வருவேன், இப்படியே வந்து கேட்டே போ. அப்படி எல்லா சாஸ்திரங்களும் படித்த ஹனுமான் ஒரு பெரிய பண்டிதர். நம்ம ஊரில் ஹனுமான ஏதோ குரங்கு நினச்சிக்கிறாங்க, ஒருத்தர் நான் குரங்கு சாமின்னு. உண்மையில் ஹனுமான் வந்து சாதாரணமான ஒரு நபர் கிடையாது, ஹனுமான் பண்டிதர்களே மிக உயர்ந்தவர், அவருக்கு எல்லா சகல சாஸ்திரமும் தெரியும். அப்படி எல்லாம் படிச்சுக்கிட்டு அவருக்கு அகங்காரமே கிடையாது. நமக்கு ஒரு டிகிரி வாங்கிட்டால் அகங்காரம் வந்துடும், டிகிரி எல்லாம் இதுக்கு பத்து வரைக்கும் படிச்சாலும் அகங்காரம் நமக்கு, ஏ நான் பத்து பாஸ் நீ பத்து ஃபெயில் அப்படி இல்லையா, கொஞ்சம் படித்தாலும் நமக்கு அகங்காரம் வந்துடுது. ஆனால் ஹனுமான் சகல சாஸ்திரங்களையும் கற்றவர், ஆனால் ரொம்ப பவ்யமாக பணிவாக இருப்பார். குருவத்தெல்லாம் படிச்சுட்டு கேட்டார், குருதேவ் நான் உங்களுக்கு எதாவது தட்சிணை கொடுக்கணுமே. சரி, நீ எனக்கு தட்சிணை கொடுக்கணும்னு விரும்புகிற இல்லையா ஹனுமான், பூலோகத்தில் கிஷ்கிந்தால என்னுடைய அம்சமாக சுக்ரீவன் இருக்கிறார், அவருக்கு போய் நீ சேவகனாரு, அவருடைய மந்திரியாரு. சுக்ரீவன் வாலி ரெண்டு பேரும் சகோதரர், ஏன் ஹனுமான் வாலிட்ட போதான் சுக்ரீன் போனார், இதுதான் காரணம். அந்த குருவுடைய கட்டளையின் படியில் ஹனுமான் வாலிக்கு சேவனம் பண்ணாமல் சுக்ரீவனுக்கு சேவப்பான். இப்படி தான் ஹனுமான் வந்து சுக்ரீவன்ட்ட வந்து சேர்ந்தார். சுக்ரீவன்ட்ட சேர்ந்து அவருக்கு மந்திரியாக இருந்து ரொம்ப பணிவாக சேவையெல்லாம் பண்ணிட்டு, ஆக்சுவலி பயங்கரமான பராக்கிரமசாலி. ஹனுமாவுடைய சக்திக்கும் விவேகத்துக்கும் பாண்டித்யத்துக்கும் யாருமே ஈடுணையாக முடியாது. ஆனால் ரொம்ப பணிவா எளிமையா சுக்கிரீவனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். இதுதான் கற்றோருக்கு அடையாளம். கற்றறிந்தவர் ஒருத்தர் வந்து எப்பவுமே வந்து தனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல மாட்டார். நான் ஹரே கிருஷ்ணாவை எல்லாம் படிச்சுட்டேன், எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், அப்படிலாம் கிடையாது. நான் வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், பகவானை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் கொஞ்சம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒன்றுமே கற்றுக்கல, அப்படிதான் நினைப்பாங்க. ஹனுமான் அந்த மாதிரி ரொம்ப பணிவாக இருந்தது. இப்படி ஹனுமான் வந்து கிஷ்கிந்தாவில் வந்துட்டு சுக்ரீவன் கூட அவருக்கு சேவனம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ ராமாயணத்துடைய கதையில் என்ன வரும்னா, சீதாதேவியை பிரிந்து ராமரும் லக்ஷ்மணனும் அந்த வனம் தண்டகாரண்யம் மனம் முழுதும் சீதையை தேடிட்டு வர்றாங்க. வரும்போது பல சம்பவங்கள்லாம் நடக்குது. அதில் ஒரு ராட்சசனை சந்திப்பாங்க, அவனுக்கு வந்து கபந்தன் பேர். கபந்தன் எப்படி இருப்பான்னா, ராமர் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் வந்துட்டு இருப்பாங்க, ரெண்டு பெரிய கை, இந்த நாலு ரோடு மாதிரி இருக்கு கை, ரெண்டு இந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை, அந்த ரெண்டு கைக்கு நடுவில் அவனுக்கு தலையெல்லாம் கிடையாது, தலை காலெல்லாம் கிடையாது, ஒரு வயிறு மட்டும்தான் இருக்கும், பெரிய ஒரு வயிறு, அந்த வயிறுக்கு நடுவில் ஒரு பெரிய வாய் இருக்கு. இந்த கை ரெண்டு பக்கம் நீட்டியிருப்பான், யாரெல்லாம் அந்த கைக்குள்ளே வராமல் அவன் பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம், அப்படி அவனுக்கு ஒரு அது ஒரு வினோதமான ஒரு உயிரினம். அப்படி அந்த கபந்தனை சந்தித்து அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டு அவன் தான் சொல்லுவான், நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் கிஷ்கிந்தான்னு ஒரு காடு இருக்குது, அதில் ரிஷ்யமுக பர்வதன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சுக்ரீவனுடைய நட்பு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சீதையை கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் அவங்க உள்ளே கூப்பிட்டு பிரசாதம் கொடுங்க. ஸோ எப்படி இந்த மாதிரி கபந்தனுடைய கபந்தன் சொல்றது கேட்டு ராமரும் லக்ஷ்மணனும் வந்து சுக்ரீவனை சந்திக்க வந்தாங்க. யார் சொன்னாங்க ராமலட்சுமணன் பார்க்க சொல்லி? கபந்தன். யார்கிட்ட? ராமலட்சுமண்ட. யார பார்க்க சொன்னார் கபந்தன்? சுக்ரீவனை பார்க்க சொன்ன. சுக்ரீவன் எங்க இருக்கிறாரு? பர்வதத்தில் இருக்கிறார். அந்த ரிஷ்யமுக பர்வதத்துக்கு யாருமே வரமாட்டாங்க, குறிப்பா வாலி வரமாட்டார், மற்றவங்கெல்லாம் வருவாங்க, வாலி வரமாட்டார். ஏன்னா அது ஒரு பெரிய கதை, நம்ம அதை விட்டுடுவோம். அந்த வாலி அங்க வரமாட்டாரு. ஆனா இந்த ராமரும் லக்ஷ்மணனும் ரெண்டு பெரிய ஆஜானு பாகவதர்கள், ஆஜானு பாகர்கள், அப்படி பெரிய தோல் எல்லாம் பெருத்து பெரிய வில்லோடையும் அஸ்திரங்களோடையும் ரெண்டு பேர் அப்படி மர ஒரு தரித்து வராங்க. அவங்க தோற்றத்தில் பார்த்தா முனிவர்களை மாதிரி இருக்காங்க, அவங்க தோலெல்லாம் பார்த்தா சத்திரியன் மாதிரி இருக்கு, கடைமுடியெல்லாம் வச்சுட்டு முனிவர் மாதிரி இருக்கிறாங்க, தோலெல்லாம் பார்த்தா முனிவர் மாதிரி ஒரு சத்திரிய வீரர் மாதிரி இருக்காங்க, கையில் ஒரு பெரிய வில்லெல்லாம் வச்சிருக்கிறாங்க. பார்த்து சுக்ரீவனுக்கு பயமாயிடும், ஒருவேளை வாலிதான் என்ன கொண்டதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகமாயி பயமாயி அவன் வந்து ஹனுமான் கூப்பிடுவா சுக்ரீவன். ஹனுமான் யாரு? அதெல்லாம் நமக்கு வேண்டாம். சுக்ரீவனுக்கு ஹனுமானுக்கு என்ன சம்பந்தம்? சுக்ரீவனுடைய சேவை மந்திரி. சுக்ரீவன் ஹனுமான் கூப்பிட்டு, ஹனுமான் இதோ ரெண்டு மாநிலர்கள் வர்றாங்க, அவங்க பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை வாலி அனுப்பிச்சிருப்பாங்களோ, நீ போய் கேளு அவங்க கிட்ட, அவங்க எதுக்காக இங்க வர்றாங்க, நம்ம கூட ஸ்நேகம் வச்சுக்க வந்தாங்கன்னா பழகிக்கலாம், இல்ல வாலி அனுப்பிச்சிருக்கா என்னங்கிறத நீ விசாரிச்சுட்டு வரணும் அப்படின்னு யார் சொன்னாங்க? சுக்ரீவன். யார்கிட்ட? ஹனுமான். உடனே ஒரு பிராமணன் மாதிரி ரூபம் மாறிக்கிட்டு ராமலட்சுமன் மாதிரி வந்தாங்க. நான் வந்து சுக்ரீவனுடைய சேவகன், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப பணிவாக கேட்பேன். ராம லக்ஷ்மணன் சொல்லுவார், இதோ இவர் தான் தசரத சக்கரவர்த்தியுடைய அயோத்தியாவுடைய ராஜகுமாரன் ஸ்ரீ ராமச்சந்திரன், அவர் நான் அவருடைய இளைய சகோதரன், நாங்கள் இவர் வந்து தன்னுடைய மனைவியை பிரிந்து இந்த வனத்தில் தேடிட்டு இருக்கிறாரு, நாங்கள் சுக்ரீவன்கிட்ட நட்பு வச்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இவர் ஸ்ரீ ராமச்சந்திரன் கேட்ட உடனே ஹனுமானால் தன்னுடைய அந்த ரூபத்தை தக்க வச்சுக்க முடியாமல் அப்படியே தன்னுடைய உண்மையான ரூபத்துக்கு வந்துடுவார், வந்து சாஷ்டாங்கமாக அவங்க ரெண்டு பேருக்கு நமஸ்காரம் பண்ணுவார். ஏன்னா ராமரும் ஹனுமானும் லக்ஷ்மணெல்லாம் நித்தியமான சேவகர்கள், ராமருடைய பந்தத்திலிருந்து அவங்க பிரிக்கவே முடியாது. ஹனுமான் வந்து ராமரை பார்த்து அவருக்கு நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு, நீங்கள் ரொம்ப நல்லது, நீங்கள் சுக்ரீவன்கிட்ட நட்பு வைக்க வந்திருக்கீங்க, நான் அவங்களை கூட்டின்னு பாடஞ்சு நீங்கள் ரெண்டு கையில் இருக்கணும்னு சொல்லி ஹனுமான் வந்து அவங்க கூட்டின்னு தோளில் ஏற்றி அவங்களுக்கு கூட்டின்னு சுக்ரீவன்கிட்ட போய் நட்பெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹனுமான் வந்து ராமருக்கு நிறைய சேவனை பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த சேவை, எதுவுமே எதிர்பார்க்கல, நான் போய் இந்த ரெண்டு பேரையும் சுக்ரீவன் கூட்டிட்டு போனா சுக்ரீவன் எனக்கு சன்மானம் கொடுப்பாரு, இல்ல ராமர் எனக்கு சன்மானம் கொடுப்பாரு, அப்படி இல்லாம எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஹனுமான் வந்து அவங்க கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ராமரும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் ஹனுமானும் எல்லாம் வந்து ஒன்றா சீதையை தேடுறதுக்காக முயற்சிகள் பண்றாங்க ராமாயணத்துல. அதுக்கப்புறம் நிறைய கதைகள்லாம் இருக்கு. ஒரு சமயம் சுக்ரீவன் வந்து ஒவ்வொரு வானங்களும் ஒவ்வொரு திசையில் அனுப்புறார் சீதையை தேட சொல்லி. அப்போ தெற்கு பகுதியை நோக்கி ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன் இவங்கெல்லாம் வந்தாங்க. யார் அனுப்பிச்சாங்க? சுக்ரீவன். எதுக்கு அனுப்பிச்சாரு? சீதையை தேட. அப்படி வந்து வரும்போது அவங்க நிறைய லீலைகள்லாம் நடக்குவாங்க. அதில் வந்து சம்பாந்திங்கிற ஒரு பருந்து சந்திப்பாங்க. அதுக்கு ரெக்கையெல்லாம் ஒன்று இருக்கு. அந்த பருந்து தான் சொல்லும், இங்கிருந்து இந்த சமுத்திரத்தை தாண்டி போனால் கழுகு வந்து ரொம்ப தூரம் தாக்கக்கூடியது. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் ஒரு விசேஷமான உயிரினு, ஆனால் ஒவ்வொரு மிருகங்கள்ட்டையும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது. கழுகு வந்து எவ்வளோ உயர பறந்தாலும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த பருந்து சொல்லும், இந்த சமுத்திரத்தை தாண்டி 100 யோஜனா போனால் அங்கே லங்காவில் வந்து சீதாதேவி இருக்காங்க அப்படின்னு செய்தி கேட்டவுடனே இந்த வானவர்களுக்கெல்லாம் ரொம்ப குஷியாயிடு. ஏன்னா ஒரு மாசமா தேடுறாங்க சீதையை கண்டுபிடிக்க முடியாம. சுக்ரீவனுடைய கட்டளை என்னன்னா, ஒரு மாத காலத்துக்குள்ள சீதையை கண்டுபிடிக்க முடியல, அவங்களை எல்லாரும் நான் கொன்னுடுவேன், சீதை இல்லாம திரும்ப இங்க வரக்கூடாது அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கட்டளை இருக்கு. இந்த வானரங்கள்லாம் சீதையை ஒரு மாசம் தேட முடியாம கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியா சீதை இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சு போச்சு. இந்த சமுத்திரத்தை தாண்டி போனா சீதாதேவி இருக்கக்கூடிய இடம். ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு வர்றாங்க. சீதைக்கு இடம் தெரிஞ்சு போன உடனே ரொம்ப சந்தோஷமா ராமனுடைய நாமத்தை பாடிட்டு வராங்க. ராம் 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 சொல்லிட்டு வராங்க. சமுத்திரத்துல வந்து பார்த்தா அப்படி பிரம்மாண்டமா இருக்கு சமுத்திரம். எப்படிடா இதை கடந்து போறது? 100 யோஜனையில தாண்டி போகணும். எல்லாரும் அப்படி அவங்க சந்தோஷம் ஒரு நிமிஷம் துக்கமா மாறி, எப்படி தாண்ட முடியும்? ஒரு வானரம் சொன்னாரு, ஒரு வானரம் நான் 10 யோஜனா தாண்டுவேன். 10 யோஜனா வச்சு என்ன பண்ணும்? 100 யோஜனால தாண்டணும். இன்னொரு சொன்ன 20, 30, 40, ஒரு ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க, நான் 50 யோஜனா தாண்டுவேன், 60, 70, அங்க நான் 100 யோஜனா தாண்டுவேன். வெரி குட். ஆனா திரும்ப வருவேன் தெரியாது. இங்கிருந்து 100 யோஜனா தாண்டி போடுவேன், ஆனா திரும்ப வருவேன் சந்தேகமா இருக்கு. சரி பேசாம இருங்க, என்ன பண்ண முடியும்? கடைசியில ஜாம்பவான் சொன்னாரு, நான் வந்து எனக்கு 100 யோஜனா பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சுலமா தாண்டிடுவேன், ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு. ஒரு சமயம் நான் தாண்டியிருக்கிறேன், 100 யோஜனால இந்த பிரபஞ்சத்தையே நான் சுத்தி வந்திருக்கிறேன், தண்டோரா போட்டுட்டு பகவான் வாமன அவதாரம் செய்த ஒரு திருப்பாதமானது மேலுலகத்தை நோக்கி போகும்போது நான் அதை சுற்றி சுற்றி பலம் வந்தேன். அப்படிலாம் ஜாம்பவான் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னாலலாம் முடியாது, இப்போ எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. எல்லாரும் பார்க்குறாங்க இப்போ என்னதான் செய்யுது. இதெல்லாம் நடக்கும்போது ஹனுமான் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கு. ஹனுமான் ரொம்ப பணிவோடு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறார். நம்மளால் போக முடியவும் முடியாது அவர் கஷ்டமாக பண்ணி. கடைசியில் எல்லா வானங்களுக்கும் வருத்தமாயிடும். கடைசியில் ஜாம்பவான் சொல்ற, ஒருத்தர்னால தான் முடியும், ஹனுமானால் மட்டும்தான் முடியும். ஹனுமான் நினச்சா 100 யோஜனால பல 1000 யோஜனைகளை இதனால் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஹனுமானோட சக்திகள் எல்லாம் வந்து ஜாம்பவான் சொல்லுவார். கேட்கும் போது ஹனுமானுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும், அந்த மறந்து போனதெல்லாம் ஞாபகம் வந்துடும். அப்படி எந்திரிச்சு ஜெய் ஸ்ரீராம், வெளியிலேயே சத்தம் வருது உள்ள ஒண்ணுவார் அப்படி சொல்லி பிரம்மாண்டமான ரூபமாயிருவார். இதோ நான் உடனே லங்கைக்கு போறேன்னு சொல்லி அங்க ஒரு பெரிய மலை இருக்கு, மகேந்திர மலை. அந்த மலையில அவர் காலை வச்சு மலை பொடி பொடியாயிரு. அப்படி மலையில் ஏறி அங்கிருந்து ஒரு ஜம்ப் பண்ணாரு. மலையில் உள்ள மிருகங்கள்லாம் சிங்கம், புலி, கரடி, ஓலாயெல்லாம் இங்கே எங்கேயும் பயந்து ஓடுது. அனுமானம் பார்த்துட்டு மரங்கள்லாம் தெரிச்சு விழுகுது, பாறை எல்லாம் உருண்டு ஓடுது, பொடி பொடி ஆயிடுச்சு எல்லாம். ஒரு ஜம்ப் பண்ணார், ஜெய் ஸ்ரீராம் அப்படி பறந்து போறார். அப்படி ஆகாசத்துல பிரம்மாண்டமான ரூபம் போறார். நான் உடனே சீதையை கண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் பறந்து போறார். இப்படி போகும்போது ஹனுமானுக்கு நிறைய தொந்தரவுகள்லாம் ஏற்படும். அவருடைய பக்தி சேவைக்கு வந்து நிறைய இடைஞ்சல்கள்லாம் வரும். அவருடைய சமுத்திரத்து மேல பறந்து போகும்போது அந்த சமுத்திரத்துக்கு அடியில் ஒரு பெரிய மலை இருக்கும். சமுத்திரத்துக்கு நடுவில் மைனாக பருவதன் ஒரு மலை. அந்த மலை அப்படியே மேலே ஒரு ஃபுல்லாக கோல்டு தங்கத்தாலான மலை. அந்த மலை வந்து ஹனுமான்ட்ட பேசும், ஹனுமான் நீ வந்து ராமருடைய சேவைக்காக போற, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போய்க்கேன்னு. அதெல்லாம் முடியாது, நான் ஓய்வெல்லாம் எடுக்க மாட்டேன், நான் சீதையை பார்த்து வந்து ராமத்தை சொன்னாதான் எனக்கு ஓய்வு. நான் சீதை இருக்கக்கூடிய இடத்தை கண்டு ராமத்தை சொல்ற வரைக்கும் எனக்கு ஓய்வே கிடையாது. அதெல்லாம் முடியாது ஹனுமான், இருந்துட்டு தான் போகணும். ரொம்ப கேட்டுக்கிறாரு, நீ கொஞ்ச நேரம் இரு, நான் உனக்கு அந்த பழம் தரேன், இந்த பழம் தரேன், இந்த இங்கே நிறைய நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, நீ சந்தோஷமா இருக்கலாம், நீ இங்க இலைப்பாறிட்டு போகலாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ராமனுடைய சேவை மட்டும்தான் வேணும். ஆனா அது அவர் சொல்ற இல்ல, நான் உனக்கு சேவை பண்ணணும். கடைசியில் என்ன பண்ணுவாரு, அந்த மலையை தொட்டுட்டு அவர் பறந்து போயிடுவார், அதுலேயே அந்த மலை சந்தோஷமா இருக்கும். அப்படி ஹனுமான் பறந்து போயிடுவார். மாதிரி பக்தி சேவை பண்ணும்போது நம்ம எதுவுமே ஹனுமான் எதுவுமே எந்த ஒரு சௌகரியத்தையும் ஹனுமான் எதிர்பார்க்கல. நான் ஒரு ராமர் சேவைக்காக போகிறேன், ஏன் கொஞ்ச நேரம் இங்கே தூங்கிட்டு போகக்கூடாது, ஏன் இந்த பழங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன் இந்த காட்டை நான் அனுபவிக்கக்கூடாது, எதுவுமே ஹனுமான் நினைக்கும். ஹனுமானுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருந்தது, அவருடைய வைராக்கியம் லட்சியம் எல்லாம் சீதை இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து நான் ராமர்கிட்ட சொல்லணும், அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அது இல்லவா வைராக்கியம். அப்படி பறந்து போனேன். அப்படி பறந்து போகும்போது கொஞ்ச தூரத்தில் அப்படி சமுத்திரத்தின் ஒரு தேவதை வெளியே வருவான், ஒரு ஒரு ராட்சசி, பயங்கரமான பெரிய ரூபம், பிரம்மாண்டமான ரூபம். அந்த ராட்சசியை பார்த்தாலே பயம் வரும். அவன் வந்து அப்படி ஹனுமான் முன்னாடி வந்தான். ஹே ஹனுமான், நான் வந்து என்னுடைய பெயர் வந்து சுரேஷா, நான் பிரம்மாவின் இடத்துல வரம் வாங்கியிருக்கேன், என் முன்னாடி வரக்கூடிய எந்த ஜந்துவையும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறப்ப, அப்படியே பெரிய வாய், அப்படி வாயை திறக்க திறக்க வாய் பெருசாயிட்டே போகுது. ஹனுமான் பா அப்படி ஹனுமான் மாதிரி வர்றாரு அவரை விழுங்குறதுக்காக. ஹனுமான் பெரிய ரூபம் இல்லையா, ஹனுமான் தன் ரூபத்தை பெருசாக்கிக்கிட்டே போறாரு. ஒரு பக்கம் ஹனுமான் தன் ரூபத்தை பெருசாக்கிட்டே போறாரு, அந்த தேவர் அந்த ராட்சசியும் வாயை பெருசாக்கிட்டே போறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா போராடுறாங்க. இவன் எப்படியா ஹனுமான் சாப்பிடணும்னு நினைக்கிறான், ஹனுமான் எப்படியாவது விட்டு தப்பிச்சுக்கணும். ஹனுமான் சொல்றாரு, அம்மா தாயே, ஒரே ஒரு எனக்கு வாய்ப்பு, எனக்கு டைம் கிடையாது, நேரம் இல்லை, நான் சீதையை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடு, நான் சீதையை பார்த்துட்டு ராமத்தை வந்து சொல்லிட்டு அப்புறம் நான் உன்ட்ட வந்தேன், சீதை இருக்கிற இடத்த சொல்லிட்டு நான் வந்தேன், அப்படி என்னை சாப்பிட்டு தயவு செய்து இப்ப என்னை விட்டுடு, நான் கட்டாய வரேன், என்ன நம்பலாம், நான் வாக்கு கொடுக்குறேன், நான் சத்தியம் பேசுறேன், பொய் சொல்ல மாட்டேன், சீதையை பார்த்துட்டு வந்துட்டு ராமத்தை சொல்லிட்டு அப்புறம் நான் வரேன், நீ என்ன சாப்பிட்டுக்கோ. அதெல்லாம் முடியாது, இப்ப இந்த சடமே நான் உன்னை சாப்பிட போறேன், வாயை திறந்துட்டே இருந்தேன். ஹனுமான் பெருசாகிட்டே இருந்தேன். கடைசியில் ஹனுமான் பார்த்தாரு, இவ கூட போட்டியெல்லாம் போட்டிருந்தா நம்ம சீதையை போய் பார்க்க முடியாது, அப்ப என்ன மாதிரி ரொம்ப சின்ன உருவமா பூனமாறாரு, பூனமாறாலே வாய்க்கில் போயிட்டு வந்துடுவேன். அப்போ சொல்ல ஹனுமான், நான் தான் வாய்க்கில் போயிட்டு வந்துட்டேன், அப்படி என்னை சாப்பிட்ட மாதிரி தானே, இப்போ என்னை விட்டுறேன் நீ. ஹனுமானுடைய புத்திசாலித்தன்னை பார்த்தனே அந்த தேவதைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் தன்னுடைய ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துடுவான். அவன் வந்து தேவதைகளுடைய ஒரு தாய் மாதிரி சுரேஷான்னு சொல்லி அவன் சொல்ல, ஹனுமான் நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க, உன்னுடைய வைராக்கியம் உன்னுடைய புத்திசாலித்தன் உன்னுடைய சேவையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், கட்டாயம் நீ சீதையை சந்திப்பேன். ஹனுமான் ரொம்ப சந்தோஷம் அப்படி பறந்து போவேன். எப்படி நம்ம வந்துட்டு பகவானுக்கு பக்தி சேவை பண்ணும்போது நமக்கு நிறைய தடங்கல்கள்லாம் வரும், தொந்தரவுகள்லாம் வரும். அதில் வந்து நம்ம அந்த தடங்கல்கள் தொந்தரவுகள்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம சேவை பண்ணிட்டோம். நிறைய கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், இதெல்லாமே வந்து நமக்கு பரீட்சை தான். நம்ம எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கும் பகவானுடைய சேவையில் அப்படின்னு நிறைய பரீட்சை வரும். நாளையிலேருந்து நாலு மாலை ஜபிக்கலான்னு நினைக்கும் போது தான் யாராக வந்துக்கிட்டே இருக்கும், ஏதா பேச்சு வரும், ஏதா பிரச்சனை வரும். அதனால நம்ம அது வைராக்கியமாக எடுத்து முடிவு பண்ணும். நாலு மாலை ஜபி பண்ணி என்ன நடந்தாலும் சரி, நான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து ஜபிச்சா என்னை யார் தொந்தரவு பண்ண முடியும், இதுதான் வைராக்கியம். காலையில் எந்திரிச்சு நான் அதிகாலை எழுந்திரிச்சு நாலு மாலை ஜபிச்சுன்னு என்னை யாருமே என் செல்ஃபோன் கூட நான் தொந்தரவு பண்ணது அடித்தாதான பிரச்சனை, நான் அஞ்சு மணிக்கு யார் ஃபோன் பண்ண எல்லாரும் தூங்கிட்டு தான். ஸோ இப்படி ஹனுமான் வந்து அந்த சுரேஷா தேவதையை ஜெயிச்சுக்கிட்டு அப்படியே பறந்து வரார். கொஞ்ச நேரம் போனால் ஹனுமானால் ரொம்ப தூரத்துக்கு மேலே போக முடியல, யாரோ அவர் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. சிமிக்கைன்னு ஒரு அரக்கி வந்து அவருடைய காலை அவருடைய நிழலை பிடிச்சி இழுப்பார். ஹனுமானால் ரொம்ப தூரத்துக்கு மேலே பறக்க முடியாது. பார்த்தா இந்த ராட்சசி இருப்பா, அவர் சொல்வா, ஏ ஹனுமான் நான் உன்னை சாப்பிட போறேன், எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு. ஹனுமான் சொல்வார், இல்லை இல்லை, நான் ஒரு ராமரோட அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்னை சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அதே மாதிரி வாயை திறந்துட்டே இருந்தான். ஹனுமான் என்ன பண்ணுவார், அதே மாதிரி பெருசாகிட்டே இருந்தார். அப்புறம் திடீர்னு ஹனுமான் என்ன பண்ணுவார், அந்த வாய்க்குள்ளே போயிடுவார். அவள் வாய்க்குள்ளே போய் அவளை அப்படி குடல்லாம் உருவி பிடிச்சி அவள் பதம் பண்ணிட்டு வாயிலேருந்து வெளியே வந்துடுவார். ஜெய் ஸ்ரீ ஹனுமானுக்கு. அந்த அரைக்கு பொறாமை ஹனுமான் மேல், அகங்காரம், அதெல்லாம் ஹனுமான் பீஸ் பீஸாக நமக்கு பக்தி சேவை பண்ணும்போது பொறாமை வரக்கூடாது, அகங்காரம் வரக்கூடாது. சில சமயம் சிலர் வந்து நம்முடைய பக்தி சேவைக்கு இடையே செய்யலாம், அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பக்தி சேவையில் முன்னேற்றம் அடைஞ்சிக்காது. இப்படி எல்லாம் ஒரு வழியாக ஹனுமான் வந்து பல தடங்கல்களை தாண்டி லங்கையில் வந்துருவார். லங்காவில் பிரவேசிக்கும் போது அங்கே லங்கையோட காவல் தேவதை ஒத்தி இருப்பார், லங்கினின்னு சொல்லி. அந்த லங்கினி சொல்லுவா, ஏ வானரமே, உனக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தால் என்னுடைய எஜமானுடைய இடத்துக்கு நீ அவருடைய கட்டளையில் அவருடைய அனுமதி இல்லாமல் வருவேன், வானரங்களுக்கெல்லாம் இங்கே அனுமதி கிடையாது அப்படின்னு அந்த லங்கினி வந்து ரொம்ப கர்வமாக பேசுவான். யார்கிட்ட? ஹனுமான்லாம் சொல்லுவார், இல்லை இல்லை நான் ஜஸ்ட் சும்மா அப்படி வந்தேன் பார்த்துட்டு போகிறேன், லங்கை எப்படி அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப பணிவாக சொல்லுவார். அதெல்லாம் முடியாது, வானவர்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது. ஆச்சா பார்த்தா ஹனுமான் பார்த்தா ஓய்வு ஒரு அற விடுவார் பலாருன்னு, அவள் சுருண்டு கீழே விழுந்துருவான். ஒரே அற தான், இந்த அற வாங்கினதில் அவள் காதெல்லாம் குயின்னு ஆள் இருந்த ரேடியோ சவுண்டு ஒன்று வரும், உயின்னு ஒரு சவுண்டு வரும், அந்த மாதிரி ஒன்றுமே கேட்காது, விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவன் நினைவு வந்து சொன்னான், எனக்கு பிரம்மா ஒரு தடவை வரம் கொடுத்துருக்காரு, ஒரு சமயம் ஒரு வானரம் வரும், அந்த வானத்துடைய ஸ்பரிசம் பட்ட உடனே நீ தூய்மை அடைஞ்சிடுவேன், லங்கைக்கு அண்டையிலேருந்து அழிவு ஆரம்பிச்சிடும், அதெல்லாமா நீ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி லங்கை நீ வந்து லங்கையுடைய காவல் தேவதை ஹனுமான் உள்ளான். ஹனுமான் பல இடங்களில் சீதையை தேட ஆரம்பிப்பார். ஓரொரு அரண்மனைகளிலும் ஓரொரு மாளிகையிலும் ஹனுமான் லங்கையுடைய அழகை பார்த்து மயங்கிடுவார். உள்ள தங்கம், இப்போ ரோட்டில் ஒரு தகரம் போட்டால் கூட எடுத்து போய் இடைக்கு போட்டுருவாங்க, ஒரு சின்ன தகர பீஸ் இருந்தால் கூட இடைக்கு போட்டுருவாங்க. அங்கே லங்கையில் வந்து அந்த லங்கையினுடைய சுவர்கள், அதனுடைய கதவுகள், அதனுடைய படிக்கட்டுகள் எல்லாமே தங்கத்தால் செய்யப்பட்டது. ஸ்வர்ண லங்கான் தான் பேர், இப்போ ஸ்ரீலங்கான்னு சொல்கிறோம், அப்போ ஸ்வர்ண லங்கான் முழுதுமே தங்கத்தால் ஆனது. அப்படி லங்கையோடைய அழகெல்லாம் பார்த்துட்டு ஹனுமான் நினச்சாரு, சிஜி எனக்கு என்ன இதில் இல்லை, இதெல்லாம் ஏன் போய் நான் அசிச்சுட்டு இருக்கணும், சீதையை தேடலாம் வந்தேன் அப்படி சொல்லிட்டு சீதையை தேடிட்டுருக்கேன். ஒரு இடத்துல போனால் ராவணன் படுத்திருக்கான், பிரம்மாண்டமான ரூபம் ராவணன், அப்படி பெரிய மலை படுத்திருக்கிற மாதிரி இருக்கு, பத்து தலைகள், பத்து தலைகளும் பத்து பெண்களுடைய மடியில் வச்சுட்டு இருக்கான், அப்படி கண்ணெல்லாம் போதையில் உருண்டுட்டு இருக்கு, பல பல கரங்களுக்கு நடுவில் பல தேவதைகள் பெண்கள்லாம் இருக்காங்க, விதவிதமான உலகத்தில் உள்ள பெண்கள், கந்தரவர்கள், கிண்ணவர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள், எல்லா உலகத்தில் உள்ள திருமங்கைகளும் அங்கே இருக்காங்க, ராவனுடைய அரவணைப்பில் படுத்திருக்கிறாங்க. அப்படி எல்லாம் பயங்கரமாக அப்படி படுத்திருக்கு ஹனுமான் நினைச்சா, சிச்சி இந்த மாதிரி இடத்துல ஒன்று சீதாதேவி இருக்க முடியாது, இவன் கூடையா போயிருக்க போறேன், அவனை நான் ஒரு பிரம்மச்சாரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது, நாங்கள் வந்து ஓடிடுவேன். இன்னும் எப்படி படுத்துட்டு பல பெண்களுடைய சங்கத்தில் ராவணன் அப்படி கண்ணெல்லாம் மேலே போய் அப்படி போதையில் படுத்துட்டு, இப்படி பல இடங்களில் சுற்றி ஹனுமான் தேடி தேடி பார்ப்பார், எங்கேயுமே சீதையை கிடைக்க முடியல, காணலை. கடைசியில் ரொம்ப வருத்தமாக ஒரு பெரிய மதில் மேலே உட்காந்துருப்பார். அங்கே பார்த்தா ஒரு பெரிய தோட்டம், அழகான வனம், சுற்றியும் மரங்களும் பழங்களும் நீர்வீழ்ச்சிகளும் நிறைந்த ஒரு இடம். அங்கெல்லாம் நிறைய ராட்சசிகள்லாம் போயிட்டுருக்காங்க, சிலருக்கு ஒரு கண்ணு, சிலருக்கு ரெண்டு கண்ணு, சிலர் கொம்பு, பல்லெல்லாம் வெளியே வந்து பயங்கர ஆக்ரோஷமான ராட்சசிகளாம், மனிதனுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடிய ராட்சசிகள். ராவணே ரத்தத்தை குடிக்கூடியதான், மனிதனுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடியவன். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் ஹனுமானங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு, இந்த இடத்துலயா சீதை இருக்கக்கூடும், கட்டாயம் இருக்க முடியாது அப்படி எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க, அவ்வளோ ஒரு அழகு, ஆபரணங்களே இல்லாமல் அந்த அழகானது வனத்தையே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கு. பார்த்தோன்னே புரிஞ்சுக்காரங்க, இதுதான் சீதாதேவியாக இருக்கக்கூடும். சீதையை பார்த்தோன்னே அனுமானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படி பார்த்தா ராவணன் அங்கே வர்றான், சீதையிட்ட வந்து பயங்கரமாக சத்தம் போடுறான், நீ என்னுடைய ஆசைக்கு இணங்க மாட்டேங்கிற, உன்னை கொன்றுவேன், உன்னை கொன்று ரத்தத்தை நான் குடிப்பேங்கிறான். ஏய் சீதா கேட்டு பேசாமல் இருக்காங்க. போனதுக்கப்புறம் சீதாதேவி அழகாங்க, என்னுடைய ராமர் எப்போ என்னை வந்து கூட்டிகிட்டு போவார், இந்த ராட்சசங்க மத்தியில் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேனே அப்படின்னு அழுகிறேன். ஹனுமான் வந்துட்டு இந்த மரத்துக்கு மேலேருந்து ராமருடைய லீலைகள்லாம் பாடுவார். ராமர் வந்து அயோத்தியாவுடைய தசரதருடைய குமாரன், ராஜகுமாரன், அயோத்தியாவுடைய இளவரசன், அவர் அப்படி, அவருடைய பராக்கிரம் இப்படி, அவருடைய தோல் இப்படி இருக்கும், அவருடைய வில் இப்படி இருக்கும், அவருடைய கண்கள் இப்படி இருக்கும், இதெல்லாம் அழகாக பாடுறாங்க. சீதை கேட்டது ரொம்ப சந்தோஷமாயிடும், இந்த வனத்தில் ராமருடைய புகழ பாடுறவங்க இருக்காங்களே. அப்புறம் பார்த்து ஹனுமான் முன்னாடி வந்து ராமர் பற்றிலாம் சொல்லி நடனம் ஆடுவாங்க. சீதைக்கு ஒரு சந்தேகமாக, ஒருவேளை ராவணன் தான் மாறு வேசத்தில் வந்துட்டானோ, ராவணன் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்காக மாறு வேசத்தில், ஹனுமான் நம்ப மாட்டாங்க. இல்லை இல்லை, அவன் ஹனுமான் சொல்வார், நான் இந்த ராமருடைய தூதர், என்னுடைய பேர் ஹனுமான், உங்களை பார்க்கறதுக்காக பிரபு என்னை அனுப்பிச்சாரு. இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன், நீ ராவன் இல்லை, நீ ராவனுடைய கையால் ஹனுமான் எவ்வளோ சொல்லுவாங்க, சீதை நம்பவே மாட்டாங்க. கடைசி ராமர் ஒரு கணையாளி சொல்லுவார், ஒரு மோதிரம் கொடுத்துருப்பார், இதோ பாருங்கள் இதுதான் உங்கள் பிரபு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியத்தையும் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். கேட்ட உடனே சீதைக்கு நம்பிக்கை உயிரே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓ ஹனுமான், இப்போ நான் நம்புகிறேன், இது ராமருடைய கையாளி கணையாளி, நீ சொன்ன கதையும் எனக்கும் ராமருக்கும் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது, லக்ஷ்மணனுக்கு கூட தெரியாது. எப்படி இருக்காரு என்னுடைய பிரபு, எப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போறாரு? கவலை விடுங்க, என் கூட வாங்க மாதா, சீதா மாதா, நீங்கள் நீங்கள் ஜெகன் மாதா, நீங்கள் என் கூட வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். எல்லாம் முடியாது ஹனுமான், நான் ராமரோடு தான் வருவேன், அவர் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போகணும். என்னடா சீதா மாதா வரவும் மாட்டேங்கிறாங்க. சரி கடைசியில் ஹனுமான் நினச்சாரு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ராவணனை பார்க்காம போகிறதா, ராவணனை பார்க்கணும், என்ன செஞ்சால் ராவணன் நம்ம தேடி வருவான். கடைசியில் ஒரு முடிவு பண்ணார், அங்கே அசோக வனத்தில் ஒரு பெரிய பூன் இருக்கும், அது எடுத்து ராட்சசர்களை பந்தாடினார். நம்ம ஒவ்வொருத்தரும் வாயில் ரத்தம் வருது, தலை உருண்டு ஓடுது, கை காலம் ராட்சசிகள்லாம் பயந்து இங்கே அங்கே ஓடுறாங்க. அசோகவனமே அம்பளி தும்பளி ஆடும், அந்த மனமே பயங்கரமாக ஆயிடும், பயங்கர சத்தம், அங்கே இங்கே ராட்சசிகள்லாம் பயந்து ஓடுறாங்க, ராட்சசங்கள்லாம் வர்றாங்க, எல்லாத்தையும் எவ்வளவுக்கு அனுப்பிச்சிருக்கிறார் ஹனுமான். ஒவ்வொருத்தரும் அடி வாங்கி தலையெல்லாம் கட்டாயி ஓடிட்டுருக்கிறான். கடைசியில் ராவண்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அசோகவனத்தில் ஏதோ ஒரு வானரம் வந்திருக்கு, அங்கே எல்லாரும் துன்பப்படுத்தி கொண்டுட்டுருக்குது. ராவணனுக்கு பயங்கரமான ஒரு பிடிச்சி வாங்க அந்த வானரத்தை, தன்னுடைய சேனாதிபதிகளை அனுப்புவான், சேனகர்கள் அமைச்சர்கள் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, எல்லாருக்கும் ஹனுமான் பந்தாடிடுவார். ஒவ்வொருத்தரும் ரதத்தில் அவருடைய சேவகன் சேனாதிபதி அமைச்சர்கள்லாம் வரும், அவருடைய மகன்கள்லாம் வருவாங்க, எல்லாத்தையும் ஹனுமான் கொண்டுடுவார். கடைசியில் அவனுடைய ராவனுடைய பையன் இந்திரஜித் வருவார், நான் போய் அந்த வானத்தை பிடிச்சிட்டு வரேன். அவனுக்கும் ஹனுமானுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும். ஹனுமான் இவன் கூட சண்டை போகிறதுக்கு நம்ம வந்தோம், நம்ம ராவணனில் பார்க்கணும், சரி என்ன பண்ணலாம், இந்த சின்ன பையன் கூட சண்டை போட்டு நேரத்தை வீண் பண்ணோம். ஹனுமான் வந்து சரி இவன்கிட்ட மாட்டிக்குவோம், இவனுக்கு ரொம்ப அகங்காரமாக நம்ம கூட்டின் போவான். அப்போ இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரத்தை ஏவுவா ஹனுமான் மேலே, பிரம்மாஸ்திரம் தான் சீமான் ஹனுமான், ஏன் ஒன்றும் செய்யாது, பிரம்மா வரம் கொடுத்துருக்காரு, பிரம்மாஸ்திரத்தினால ஹனுமானை கட்டுப்படுத்தவே முடியாது, ஆனால் ஹனுமான் கட்டுப்படுற மாதிரி நடிச்சுக்குவார். இந்திரஜித்துக்கு ரொம்ப சந்தோஷமா, இதோ இந்த வாகனத்தை பிடிச்சிட்டேன், தந்தை முன்னாடி கொண்டு நிறுத்துவேன் அப்படின்னு இந்த ஹனுமானை பிடிச்சு கட்டி இந்த வாகனத்தை இழுத்துட்டு வாங்க, லங்கையுடைய நகரங்களை இழுத்துட்டு வாங்க, எல்லாரும் பார்த்து சிரிக்கட்டும், கேலி பண்ணட்டும். ஹனுமான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, இவன் முட்டாள் பையன், என்னைங்க இவன் பிடிச்சிருக்கிறான், நானும் அவன் கூட வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்தார். வந்து ராவணனுடைய அரண்மனைக்குள்ள வர்றார், ராவணன் பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், பிடிங்கள் இந்த வானரத்தை கொள்ளுங்க, பயங்கரமான கோபம் ராவணனுக்கு. அப்போ அங்க ராவணனுடைய சகோதரன் விபீஷணன் இருப்பார், விபீஷணன் சொல்லுவார், அவர் எப்பவுமே தர்மத்தின் படி தான் பேசக்கூடியவர், அண்ணா நீ சொல்வது சரியில்லை, ஒரு தூதுவனை கொள்றதுங்கிறது வந்து அது முறையல்ல, அவனை காயப்படுத்தலாம், அவனை வந்து நீ வேற ஏதாவது செய்யலாம், அவனை கொள்றதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு ராமருடைய தூதனா வந்திருக்கார், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஓ லங்கேஸ்வரா, நான் ராமனுடைய தூதன் ஹனுமான் என்னுடைய பேர், நீ இப்போது சீதா மாதாவை வந்து ராமருக்கு சரணடைஞ்சு சீதை ஒப்படைக்கலைன்னா லங்கை முழுவதும் அழிக்கப்படும், உன்னுடைய உயிர் உன்னுடைய உடல் இருந்து பறிக்கப்படும். ராவணனுக்கு அதெல்லாம் கேட்கும் பயங்கரமான கோவர், கொல்லுங்க கொல்லுங்க. அவர் ஒன்று கொல்லக்கூடாது, அதான் தர்மம் கிடையாது, இவனோட பிரச்சனையாக போச்சு, எப்பப்பா தர்மத்தையே பேசிட்டு வேறு என்னதான் பண்ணணும், அந்த குழந்தைக்கு நீ தண்டிக்கலாம். ஹனுமான் என்ன பண்ணுவார்னா அந்த அஸ்திரத்தையும் தன்னை விடுவிச்சுக்குவார் அவரே, ஏன்னா அதில் பிடிக்க முடியாது அவரை, அப்படி விடுவிச்ச உடனே இந்த குரங்குகளுக்கெல்லாம் வாழ்தான் ரொம்ப பிடிக்கும், அதுக்கு அதுதான் அழகு, அந்த வாழில் கட்டி நெருப்பு வைங்கண்ணா, எல்லா ஹனுமாவுடைய வாழ் பெருசாகிட்டே போகுது, அவன்லாம் வந்து துணி சுற்றிட்டே இருந்தான், ஹனுமாவுடைய வாழில் துணி சுற்றுறான், சுற்றுறவன்லாம் சோம்பேறி ஆகிட்டான், விழுந்து விழுந்து போகிறான், பயங்கமாகவே விழுந்தான், எல்லா ராஜசிங்கும் சேர்ந்து துணியை சுத்துவாங்க வாழ்ல, பிரம்மாண்டமான ரூபாய் இருவர், ராவணனுக்கு சமமா வாழ்ல சுத்தி மேல உட்காந்துப்பாரு ஹனுமான். எல்லாம் பார்த்து வாழ்லாம் சுத்தி நெருப்பு வச்சாங்க, ஹனுமான் பார்த்தாரு இவங்களே வழியை வந்து மாட்டிக்கிட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை நெருப்பு வைக்கிறீங்க பெண்ணா இருப்பாரு, ஒட்டுமொத்த லங்கையை எரிச்சிட்டாரு. அப்படியே தங்கம் உருகி ஆறா ஓடுது, லங்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சிகளும் வளைவுகளும் சுவர்களும் மதில்களும் அந்த கோபுரங்கள் கோபுரத்துடைய வளைவுகள் எல்லாமே தங்கத்தானது, அந்த நெருப்பினுடைய ஜுவாலையினால் அப்படி உருங்கி தங்க ஆறு ஓடுது லங்கையில், எல்லா மாளிகையெல்லாம் எரிஞ்சு உஷ்ண தாங்க முடியாம ராட்சசங்களை இங்கே எங்கேயும் ஓடுறாங்க, பல பேர் இறந்து போயிட்டாங்க. ராவண தலையில கை வச்சு உட்காந்து நிராசையது, இது ஒரு வினோதமான குரங்கா இருக்கு. கடைசியில் ஹனுமான் அஞ்சுஞ்சோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, சீதா மாதா இங்கே தான் இருக்கிறாங்க, இது தெரியாமல் அங்கேயே எரிச்சிட்டேனே போனா அசோக வனத்துக்கு ஒண்ணுமே இருக்காது. ஹனுமான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்போ நினைப்பார் எனக்கு சுடவே இல்லையே வாலில் நெருப்பு வச்சது, சீதா மாதாவுடைய கருணையாக தான் இருக்கு, சீதா மாதா எனக்காக பிரார்த்தனை செய்து சீதாதேவிட்ட சொல்லுவாங்க, அந்த ராமதூதர் மேல எல்லாம் வாழ்லாம் நெருப்பு வச்சுட்டாங்க சீதாதேவி, ஆனா அவர் என்ன பண்ணாருமே லங்கே அடிச்சிட்டாரு. இப்போ சீதா பிரார்த்திப்பாங்க, என்னுடைய அந்த சேவகருக்கு ஏது ஒரு துன்பம் ஏற்படக்கூடாது, அவருக்கு உஷ்ணமாகவே இருக்கக்கூடாது, அனுமனுடைய வாழ் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. அப்படி போய் எல்லாம் அணைச்சிட்டு சீதாதேவி வந்து பார்த்துட்டு திரும்பவும் ஹனுமான் ராமர்ட்ட இந்த வானரர்கள்லாம் காத்துட்டு இருப்பாங்க ஹனுமான் எப்போ வருவாருன்னு. இந்த கடல் சமுத்திரத்தில் ஹனுமான் ரொம்ப வருவார், ஹனுமான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீதையை கண்டேன் சீதையை கண்டேன் சீதைன்ட்டு வருவார், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா குதிச்சு அதெல்லாம் சந்தோஷம் ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. வந்து ராமர் ஹனுமான் ராமருக்கு மட்டும்தான் ஹனுமான் மேல மட்டும்தான் நம்பிக்கை இருந்தது, யாரும் சீதையை பார்க்க முடியாதுன்னு ராமருக்கு. ஹனுமானை பார்த்தோன்னே ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் என்ன சொல்லுவாருன்னா, கம்பர் ராமாயணத்துல வந்துட்டு ஹனுமான் வந்து ராமரை பார்த்த சந்தோஷத்துல ராமர் ஹனுமானுடைய பதிலுக்காக ஏங்கிட்டு இருக்கிறாராம். ஹனுமான் என்ன சொல்ல போறாருன்னு, அதனால சீதையைன்னு சொன்னா கூட ராமர்னால பொறுத்துக்க முடியாது. கண்டேன் சீதையை சொன்னா ராமர் கண்டேங்கிற வார்த்தை கேட்டு ராமர் சந்தோஷமா இருக்கு. சீதையை கண்டேன்னு சொன்னா கூட சீதைங்கிற கூட பார்த்துட்டு போற பார்த்துருக்க மாட்டாரான்னு நினைப்பாரு ராமர். கண்டேன் சீதைன்னு ராமருக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. கண்டேன் சீதையை கண்டேன் சீதையை அப்படியே ராமர் ஓடி வந்து ஹனுமான் அப்படி கட்டி பிடிச்சிப்பாரு, ஆலிங்கனம் பண்ணிடுவார். ஏ ராமர் அழுதார், கண்களால் ஹனுமான் அபிஷேகம் பண்ண ஹனுமானம் தன்னுடைய சந்தோஷத்தினால ராமர் அபிஷேகம். ரெண்டு பேர் அப்படி அன்பு பரிமாற்றப்பட்டார். ராமர் சொல்வார், ஹனுமான் நீ எனக்கு இந்த சேவையை செய்ததுக்கு எனக்கு ஏது ஒரு கைமாறும் செய்ய முடியாது, இதுக்கு நீ செய்திருக்கிற சேவைக்கு எனக்கு என்ன செய்ய முடியும், ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த உலகத்தில் ராமாயணம் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய புகழ் இருக்கும்னார். ஆமாம் பிரபு, எனக்கு எதுவுமே வேணும், எனக்கு எப்பவுமே உங்களுக்கு சேவை பண்ணிவிடுதார். அந்த மாதிரி ஹனுமான் வந்து எந்த ஒரு சுயநலம் எதிர்பார்க்காம பகவானுக்கு சேவை பண்ண, நான் போய் சீதையை பார்த்துதான் ராமர் எனக்கு சன்மானம் கொடுப்பார் நான் செய்தார் எதுவுமே எதிர்பார்க்க, அவர் வந்து ராமருக்கு சேவனை மட்டும்தான் பண்ணார். அந்த மாதிரி ஹனுமான வழிபடுறவங்க எல்லாருமே ஹனுமான் இதைத்தான் பிரார்த்திக்கணும், ஹனுமானே நீங்க எந்த அளவுக்கு ராமருக்கு சேவை பண்ணுங்க அது ஒரு கடவுளாவது நான் செய்ய வேண்டாமா, அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுங்க, நானும் ராமருடைய சேவையில் ஈடுபடணும் அப்படின்னு ஹனுமான் ரொம்ப சந்தோஷம். ஹனுமான் வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஏது ஒரு சுயநலம் இல்லாமல் பகவானுக்கு சேவை பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் பாத சேவனத்துக்கு மிகச்சிறந்த தாசியத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஹனுமான். ஹனுமானை காட்டிலும் மிகச்சிறந்த தாசியம் கிடையாது, இந்த மூன்று உலகத்திலும் கிடையாது, அந்த அளவுக்கு ராமருடைய சேவருக்கு உயிராது. அதனால் நம்ம எல்லாருமே வந்து ஹனுமான்கிட்ட பிரார்த்திக்கணும், நம்மளும் நிறைய பகவானுக்கு சேவை பண்ணணும், கலப்படம் இல்லாத களங்கம் இல்லாத சுத்தமான சேவை பண்ணணும், அகங்காரம் இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது, ஏது எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு, ஜெய் ஸ்ரீ பக்தர் ஹனுமானுக்கு, ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்க, கேள்விகள் சந்தேகங்கள்